ஹாய் கைஸ், இது வந்து வைஷுக்கு தெரியாது இந்த இந்த போர்ஷன் வரப்போகிறது. ஸோ திஸ் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் வைஷு. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா கேட்காத வரமா, இது போதுமா இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா அதில் நிறைந்திடுமா, நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா என் விழிகளில் முதல் வழி நிஜமடி பெண்ணே, தொலைவினில் உன்னை நிலவினில் கண்டேன் நடமாட, வலியடி பெண்ணே வரை முறை இல்லை வதைக்கிறாய் என்னை மெதுவாக. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா கேட்காத வரமா. ஹாப்பி அனிவர்சரி பேபி, ஐ லவ் யூ.
கரும்பு சாப்பிடுவோம், எங்க தாத்தா வராரு, தாத்தா வராது, ஏ தாத்தா வராரு, தாத்தா வராரு.
நண்பர்களே
வணக்கம்டா, மாப்ள
வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தி டிக்டாக் கன்னிஸ் பாட்காஸ்ட். வெல்கம்
வெல்கம் டு தி டிக்டாக் கன்னிஸ் பாட்காஸ்ட். நான் உங்க கிறிஸ்டோபர். இன்னைக்கு வந்து நம்ம கூட என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாட்காஸ்ட்ல பேசலாம்னு நினைக்கிறேன். வா பேபி.
ஹாய், ஹலோ, வணக்கம்.
இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட லைக் பாட்காஸ்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன்.
சாரி சாரி சாரி, ரேண்டம் டாக்ஸ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பேசினேன்.
சரி ஓகே. ஸோ நாங்கள் இந்த பாட்காஸ்ட் வந்து இப்போ ஏன் பண்றோம்னா, வந்து இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு வந்து எங்களோட 10th அனிவர்சரி. நானும் வயசும் கமிட் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஹாப்பி அனிவர்சரி பேபி.
ஹாப்பி அனிவர்சரி, ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்.
ஸோ நாங்கள் என்ன நினைச்சோம்னா, லைக் ஓகே, 10 வருஷமா நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம். ஸோ நம்ம நிறைய பார்த்து வந்திருக்கோம் 10 வருஷத்துல. ஸோ வி தாட் ஆஃப் டாக்கிங் அபவுட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் பாப் கல்ச்சர். அது வந்து எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம் அதால, இதை பத்தி ஒரு அலசல் மாதிரி. ரொம்ப டீட்டெயில்டா இருக்குமான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, we are just vibing. So, bear with us.
எல்லாரும் பார்த்து ரசிச்ச அந்த மூவிஸே வந்து இதெல்லாம் டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்றது வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ல இந்த ஓகா மாறினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். ஸோ அதை பத்தி லைட்டா பேசலாம் அப்படின்னு.
எஸ், ஸோ அதுக்கு முன்னாடி I thought we'll give a small intro to us. இப்போ நாங்கள் 10 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம், எப்படி இது வந்து நடந்துச்சுன்றத பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நானும் வயசும் வந்து கிரேட் 5ல இருந்து ஒரே கிளாஸ் கிரேட் 4ல இருந்து ஒரே ஸ்கூலு, அப்புறம் இருந்தே தெரியும். ஸோ ஐ டெக்னிக்கலி நோ வைஷு ஃபார் 16 இயர்ஸ் நோ, 2005ல இருந்து தெரியும் எனக்கு.
16?
ஆமா, 16 இயர்ஸ் ஆயிடுச்சு பேபி. பேபி ரிலேஷன்ஷிப்பே வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு பேபி. ஸோ
சரி, ஏன்டா என்ன அஞ்சாம் கிளாஸ்ல ப்ரப்போஸ் பண்ணல?
அதுக்கு வருவேன், ஏன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஒரு பழமா இருந்திருக்கேன். 5ஆம் கிளாஸ்ல இருந்தே வந்து நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச், என்னை வந்து நான் நிறைய பேசுறேன், ரொம்ப டாலா இருக்கேன்லாம் சொல்லிட்டு நீ வந்து கடைசி பெஞ்ச்ல போட்டாங்க. வைஷு வந்து இஸ் இஸ் வெரி டால் ஆக்சுவலி, எனக்கு ஓரளவுக்கு என்னையோட கொஞ்சம் கம்மியா தான் இருப்பான். ஸோ வைஷும் வந்து எனக்கு முன்னாடி பெஞ்ச். எங்க ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது. அப்ப நான் அவங்க என்ன பண்ணாங்க, பயங்கர சயின்டிபிக்கா யோசிச்சு என்ன பண்ணாங்க, ஒரு பெஞ்ச் பாய்ஸ் இன்னொரு பெஞ்ச் கேர்ள்ஸ்ன்னு போட்டாங்க. ஏன்னா அப்படி போட்டா நாங்க வந்து பேச மாட்டோமா, அப்பதான் நாங்க அதிகமா பேசணும்.
என்னடா இருக்கு, முன்னாடி இருக்கிற பையன்ட்ட பேச மாட்டோமா?
அதுதான். சோ வந்து என் பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்ச்ல எனக்கு முன்னாடி வயசு உட்காந்துருக்கேன். சோ 5th இருந்து அப்படிதான் இருந்தோம் நாங்க, வந்து அப்பயே வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். 6th 7th எல்லாம் இருக்கும்போது லைக் என்கிட்ட நல்லா பேசுவோம். அப்ப எப்பவுமே வந்து நாங்க ரெண்டு பேரும் காலா இருக்கனால லாஸ்ட் ரெண்டு பெஞ்ச்லதான் இருப்போம். அப்போ வந்து நாங்க வந்து பேசுவோம், அப்படி வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு இருந்துச்சு.
ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், நான் வந்து இவர் தான் நினைச்சிட்டு இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னு. ஆனா எனக்கு 5th வந்து இவர் மேல ஒரு சின்ன ஒரு க்ரஷ், குட்டி க்ரஷ், ஒரு பப்பி லவ் மாதிரி. அத வந்து அவருக்கு தெரியாது.
கேட்டுக்கோங்க மக்களே, 5ஆம் கிளாஸ்லயே பார்த்து லவ் பண்ணக்கூடியதா கிறிஸ்டோபர் இருந்திருக்கான். ஸோ வந்து எயித்துல என்ன ஆகுது, ஒரு பொண்ணு எங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுது, இப்படி வந்து எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்னு வந்து அப்ப வந்து நம்ம பழம் மிக்ஸ்டு வித் தி சர்ச் கிரஷ், தி சர்ச்ல ஒரு கிரஷ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரேண்டம் டாக்ஸ் Q&A ல சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பொண்ணு இருந்த பீரியட் அது எயித்து படிக்கும் போது. அப்ப நான் வந்து அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இந்த பொண்ணை எங்க கிளாஸ் பொண்ணு என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு கிட்ட வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 1 இயர் லேட்டர் நான் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், இது என் சர்ச் கிரஷ் கிடையாது, வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். அப்போ வந்து இந்த பொண்ணு லைக் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ண அந்த பொண்ணு வந்து எங்க கேங்ல இருக்கு, நாங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் இருந்தோம். அப்போ வந்து என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிச்சு, இப்படி வந்து நான் மட்டும் கிடையாது கிளாஸ்ல வந்து இன்னொரு பொண்ணு உன்னை லவ் பண்ணிச்சு, இன்னொன்னு யாருன்னு கேட்டப்போ வைஷுன்றிச்சு. இப்போ நான் 9th படிக்கும் போதே எனக்கு இந்த விஷயம் தெரிய வருது, ஓகே வைஷு ஹாஸ் ஃபீலிங்ஸ் ஃபார் மீன்ட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்பப்போ வைஷுவை பார்ப்பேன், வைஷு அப்பப்போ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபைன் திஸ் கேர்ல் லைக்ஸ் மீ.
ஆனா லைஃப்ல நீ வந்து என்னோட பர்த்டேக்கு சாக்லேட் கொடுத்தா எடுத்துக்காம அந்த மாதிரி எல்லாம் முக பண்ண,
அப்படியா டாக்ஸிக்கா இருந்திருக்கேன் பாருங்க மக்களே.
இல்ல இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, அதனால அவர் வந்து ரொம்ப கண்ணியமா இருந்திருக்காராம்.
லாயல் டு மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆமா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆத்தாடி ரெக்கார்டிங் முன்னாடி கிளிப்பாளே பின்னாடி கிளிப்பாளே. சோ வந்து அப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன், பட் அப்ப நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். சோ அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. 10th வரும்போது ஐ ப்ரோக் அப் வித் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்.
கோட்டான கோடி நன்றி அப்பா, கோட்டான கோடி நன்றி.
பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இவளை கூட்டு வந்து வைஷ்ணவிய கூட்டு வந்து ஏசப்பான்னு சொல்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
கன்வெர்ட் பண்ணிட்டாரு
நாடக காதல் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஐபோன் கொடுத்திருக்காரு, கோல்ட் செயின் கொடுத்திருக்காரு, நாடக காதல்.
சோ வந்து 10th படிக்கும் போது என்னாச்சுன்னா வந்து ஒரு இது இதை நான் சொல்றதுக்கு வந்து நான் வெட்கப்படுறேன், இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னா வந்து நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் மார்க் போட்டோம். இப்படி மார்க் போட்டு இப்ப எப்படின்னா நான் ஒரு 10க்கு நான் ஒரு மார்க் போடுவேன், அவன் 10க்கு ஒரு மார்க் போடுவான், அது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கும், அதுதான் வந்து அந்த பொண்ணோட ஸ்கோர். அப்படி வந்து நாங்க மார்க் போட்டு இப்படி இப்படி பயங்கரமான டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை வந்து காட்டிக்கிட்டு இருந்தோம் நாங்க. அப்ப ராங் டேர்ம் என்ன காட்டிக்கிட்டு இருந்தோம், புளுத்தியா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் புளுத்தியா இருந்தோம். இப்படி வந்து நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சாவனிஸ்டிக்கா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், பொண்ணுங்களை வந்து இடி பொண்ணு மண்ணும் ஒண்ணுன்னு நினைச்சு இப்படி மார்க் எல்லாம் போட்டு அப்படி இருக்கும்போது கிளாஸ்லயே வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் யார் எடுத்தான்னா வைஷு, 9.5. எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் 9 ஒருத்தர் 10 கொடுத்தோம், அது யாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை.
நீ எவ்வளவு கொடுத்த மரியாதையா
சரியா ஞாபகம் இல்லை, நான் தான் 9 கொடுத்தேன்னு
நினைக்கிறேன்.
சோ வந்து எனிவே வைஷு காட்ட கிராண்ட் டோட்டல் ஆஃப் 9.5 சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், ஓகே தி பியூட்டி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் தி கிளாஸ் இஸ் வைஷுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணோம். உடனே வந்து
என் பேரையே கொஞ்ச நாள் 9.5 னு வச்சிருந்தீங்கல்ல.
ஆமா ஆமா, நாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து வைஷுங்கிறதே சொல்றதை விட்டுட்டு 9.5 னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. இவளுக்கு இவள்கிட்ட கூப்பிட மாட்டோம், எங்களுக்குள்ள பேசுறது மச்சா 9.5 மச்சா 9.5 அப்படி பேசி
எப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ணிருக்காரு பாருங்க. ஆப்ஜெக்டிஃபை தானா, நீ டம் தானா,
என்னமோ தவறான ஒரு விஷயம் பண்ணிட்டேன், என்ன பண்றோம். ஒரு நாள் வந்து உட்காந்துகிட்டு இருப்பான் பாத்துட்டு, மச்சான் ஸ்கூல் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கா. ஆமா மச்சான். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வைஷு பர்த்டே வரும், வைஷு வந்து கலர் ட்ரெஸ்ல வருவான், அப்ப வந்து வைஷுவை பார்த்து கலர் ட்ரெஸ்ல நல்லா இருக்கா இல்லனும். ஆமா நான் உட்கார்ந்து இருப்பேன், அப்படியே எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்ததுல கடுப்பாய். நான் ஒரு நாள் என்ன சொன்னேன், ஒத்தா ஒன்னா அவள்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணு, இல்லாட்டி இந்த மாதிரி பேசுறது நீ பாட்டு.
ஆனா ஒன்னையே தானே இடையில வந்து அனுப்பி விட்டான், தூது அனுப்பி விட்டாங்க, அவர் வந்து தூது அனுப்பிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பையன் பேரை சொல்லிட்டு அவர் வந்து அவன் வந்து உன்னை லவ் பண்றான் அப்படின்னு வந்து இவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், அவனுக்கு தைரியம் இருந்தா வந்து என்கிட்டே சொல்ல சொல்லு அப்படின்னா, கிளாஸ் நடக்கும்போது என்னைய கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிவிட்டான் அந்த பையன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த பையன்கிட்ட இவன்கிட்ட அவனோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டேன். சொன்னோன்னா என்னோட வந்து சின்ன பையனா இருந்தான், 1 இயரோ என்னமோ சின்ன பையனா இருந்தான், அதனால வந்து நோ சொல்லிட்டேன்
ஃப்ரெண்ட்ஸ். சோ வந்து அது வந்து நம்ம வைஷுக்கு மாமா வேலை பார்த்தது 1.1 மாமா வேலை பார்த்தது, நண்பனுக்காக போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணது. ரெண்டாவதா இன்னொன்னு வரும், அதை நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து இவ இப்ப நோ சொல்லிட்டான். நோ சொன்னோன்ன வந்து நண்பன் வந்து லவ் ஃபெயிலியர் மோடு, நம்ம வந்து லவ் மோடு. ஓகே, நண்பனுக்கு வந்து நோ சொல்லிட்டா, இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கேர்ள். அப்ப சரி ஓகே, இப்ப நம்ம வந்து நம்ம இவளை பார்ப்போம்ன்ற மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பப்ப நான் இவளை கிளாஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கேன், இவளை பாப்பா சிரிப்பா அப்படி ஒரு போய்கிட்டு இருக்கு.
இதுல சுகம் என்னன்னா அவருக்கு அந்த பொண்ணுக்கு இவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்றது இவருக்கே தெரியாது இப்போ.
இல்ல இல்ல, டோன்ட் டோன்ட் ஸ்பாயில், சரியா? அப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டு சொல்றா, இப்படி வந்து நான் உன்ட்ட பேசணும், நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துரு. எட்டு மணிக்கு தான் வர சொன்னா, நம்ம பெரிய புளுத்தியாட்டம் ஏழு மணிக்கே வந்து உட்காந்துருக்கோம். எப்படி ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணி இந்த பின்னாடி டயமண்ட் எல்லாம் போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி டயமண்ட் எல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்கோம். உட்காந்து வந்து அவர் ஒரு ஏழரை எட்டு மணி மாதிரி வர்றா, வரும்போது கூட ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவார்.
இல்ல ஆனா நீ இந்த இந்த கதையை வந்து யாரு கேட்டு சொன்னாலும் இது வரைக்கும் ஒரு 100 பேர்கிட்டயாவது சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம கதைய. ஒவ்வொரு வாட்டி சொல்றப்போ நீ டைமண்ட்ல டைமண்ட் போட்டு அயன் பண்ண சொல்லிட்டே இருக்கடா, என்னடா அது
பேபி? உனக்கு அது புரியல பேபி, இங்க ஒரு பையன் டைமண்ட் போட்டு அயன் பண்ணிட்டு வரானா, அந்த கேர்ள் அவ்வளவு ஸ்பெஷல் அர்த்தம், ஹி இஸ் ட்ரைங் டு இம்ப்ரஸ் ஹர் வித் ஹிஸ் டைமண்ட் அர்த்தம்.
அந்த டைமண்ட நான் பார்த்தது கூட இல்லடா.
நாங்க ஒரு பொண்ண லவ் பண்ணா எங்க எங்கெல்லாம் பாப்போம் தெரியுமா? ஏழரை எட்டு மணிக்கு வர கூட ஒரு ஃப்ரெண்ட கூட்டு வரா, எனக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு. ப்ரொபோஸ் பண்ணதானே வரா, எதுக்கு வந்து இப்படி? நம்ம அதுக்கு முன்னாடி பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் ப்ரொப்போசல் நடக்க போது நம்ம கிறிஸ்டோனில இருந்து கமிட்டடுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்ம்ல உட்காந்துருக்கோம். வரா கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வரா, வந்துட்டு அந்த பொண்ணு தான் பேசுது, கிச்சு வயசு உங்ககிட்ட என்னமோ சொல்லணும். தெரியும், சொல்ல சொல்லு. நான் மூக்கை குறிப்பார்த்து ஒரு விஷயம் சொன்னான், அதுதான் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. டுவெல்த்ல ஒரு பையன் பேரை சொல்லி நான் அந்த பையனை லவ் பண்றேன், எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்டான். இதுதான் கிறிஸ்டோ வயசுக்கு மாமா வேலை பார்த்தது ரெண்டாவது வாட்டி.
இவனுக்கு அந்த பையன ரொம்ப நல்லா தெரியும், ஆனா வந்து வேணும்னே வந்து அவன் வந்து அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான்.
ஆமா ஆமா, நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு அந்த பையன் நல்லாவே தெரியும், நான் வந்து மாமா மச்சான் பேசுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு அந்த பையனை தெரியவே தெரியாது, அவன் அவனை நான் பார்த்தது கூட கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஓலை விட்டேன். ஓலை விட்டுட்டு நம்ம சோகமா வந்து உட்காந்தாச்சு கிளாஸ்ல, அப்படியே போச்சு. டென்த் முடியற வரைக்கும் வந்து அப்படியே சோகத்திலேயே போச்சு. அதுக்கப்புறம் லெவன்த் வந்துச்சு, லெவன்த்ல வந்து நாங்க ரெண்டு வேற வேற கிளாஸ், ஏன்னா வந்து பயாலஜி எடுத்துட்டேன், வந்து காமர்ஸ் எடுத்துட்டேன், வேற வேற கிளாஸுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன ஆச்சு, நாங்க ஒரு ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். இந்த கிளாஸ்ல ஒரு ரெண்டு பேர், அந்த கிளாஸ்ல ஒரு ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு கேங் ஃபார்ம் பண்ணி நாங்க டெய்லி இதுல கான்ஃபரன்ஸ் கால் எல்லாம் பேசுவோம். அப்ப வந்து எங்க ஃப்ரெண்ட் ஒருத்திட்ட வந்து இது இருந்துச்சு, லேண்ட்லைன் இருந்துச்சு, பிஎஸ்என். அப்ப அவ என்ன பண்ணா, எங்க எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடுவான், போட்டா அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பிளான் பண்றோம், ஓகே இந்த இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில போலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து முன்னாடியே போயிட்டாங்க. நாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் போறோம், அவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே போயிட்டாங்க, நானும் வயசும் ஒரே ஏரியா, அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம்.
சோ வந்து நாங்க இந்த ட்ரெயின்லதான் வந்து போனமா இருந்துச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல வந்து எங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணி அவங்களை பிக் பண்ணிட்டு அப்புறமா கிளம்புற மாதிரி இருந்தது. அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்க யாருமே இல்ல, ரொம்ப காலியா இருந்தது ஸ்டேஷன், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு எங்களை மாரல் போலீசிங் பண்றாரு, நீங்க என்ன கப்பலா இல்ல என்ன செய்றீங்க இங்க அப்படின்னு கேட்டோன்னா நாங்க கொந்தளிக்கிறோம். அப்படி நம்மள பார்த்து அப்படி கேக்கலாம் அவங்க அப்படின்னு அவரை பச்சை பச்சையா திட்டி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்.
ஒரு அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு கொச்சப்படுத்திட்டா இருப்பாரு. அப்படி கொந்தளிச்சோம் நாங்க, அப்படி கொந்தளிச்சுட்டு நாங்க வந்து அப்புறம் போறோம். போனா வந்து இந்த படம் பாக்குறோம், எங்கேயும் எப்போதும் இந்த ஜீவா சாவர படம், பஸ் இடிச்சு சாவர படம்.
ஜீவா இல்ல ஃப்ரெண்ட், ஜெய்
ஜெய் ஜெய். ஆமா ஆமா, ஜெய் ஜெய் வந்து பஸ்ல சாவும் போது இந்த சைட்ல பாத்தோம்னா வயசு வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ வந்து நான்
நினைச்சிட்டு
கைய பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு மனசுல ஃபீல் பண்ண விட மாட்டியா நீ?
நீ ஃபீல் பண்றா என்ன? ஏன்டா அதை ஏன்டா எக்ஸாஜரேட் பண்ணி ஃபீல் பண்ற? நல்லதான் சொல்றா.
சரி, கைய பிடிச்சி அழுதா. இது இன்னும் டீட்டெயிலா சொல்லவா, லெப்ட் சைட்ல இன்னொரு பொண்ணு என் கைய பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தா, அதுவும் நடந்துச்சு. சோ வந்து அப்பெல்லாம் வந்து நான் வந்து நினைச்சிட்டேன் ஓகே வைஷு வந்து நம்ம கமிட் ஆக போறோம் நம்ம இதுல இருக்கேன், அப்ப வந்து நாங்க பீச்சுக்கு போறோம் அடுத்து படம் முடிச்சுட்டு.
அந்த சைட்ல கைய பிடிச்ச பொண்ணை பத்தி என்ன நினைச்சேன்,
அந்த பொண்ணை பத்தி பெருசா ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது வந்து அக்கா தங்கச்சி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த சைட்லதான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு பீச்சுக்கு போனோம். அப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வைப்பு வந்துச்சா என்னன்னு தெரியல, எங்க ரெண்டு பேரும் தனியா தனியா விட்டுக்கிட்டே இருந்தாங்க, அது ஏன்றதே தெரியல. அப்ப வந்து நாங்க திரும்ப நாங்க வந்து ரெண்டு பேரும் தனியா நின்று இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ் ஒன்று வருது. அப்ப வந்து நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வாய் சும்மா இருக்காது, இப்ப நம்ம என்ன பண்ண, உங்களை கூப்பிட்டு நீ எய்த்ல இருந்து லவ் பண்றல்ல எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டேன்.
ஆக்வர்ட் சைலன்ஸ்,
ஆக்வர்ட் சைலன்ஸ், ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ்க்கு அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி என்னமோ கேட்டான். அப்ப நான் வந்து சொன்னேன், இப்படி இப்படி நீ ஒரு பொண்ணு சேர்ந்து நீ லவ் பண்ணீங்கல்ல, அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னான்ற மாதிரி சொன்னோன்னா, அங்க நீ என்ன சொன்ன, நீ ஏன் சொல்ற?
அதுக்கு நான் வந்து அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சேன், நைன்த்ல இருந்து இல்ல ஃபிஃப்த்ல இருந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு.
எப்ப ஃபிஃப்தா?
ஆமா,
ஃபிஃப்த்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்ன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சான். ட்விஸ்ட் வச்சாங்க அப்படியே நான் வந்து ஷாக் ஆயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே நாங்க ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து என்னைய பார்த்து கேட்டா, நைன்த்ல நீ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி நான் உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணிருப்பேன்? நான் வந்து சொன்னேன், நான் அப்போ சிங்கிளா தான் இருந்தேன், ஓகே தான் சொல்லியிருப்பேன். ஓகே, அது கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ப்ரப்போஸ் பண்ணா என்ன பண்ணுவேன் பார்த்துட்டு சொன்னேன், இப்ப ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் வந்து ஓகே தான் சொல்லுவேன். சரி கொஞ்ச நேரம் கேப்பு உடனே என்கிட்ட சொல்றா, நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் கிச்சு உன்ட்டேன். எனக்கு அது என்ன சொன்னா, ஏன் சொன்னா, எதுக்கு அப்படி சொன்னா எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா எனக்கு அந்த செகண்ட் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன்,
சும்மா சொன்னா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணா
சரி. ஓகே, நான் உனக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து அந்த செகண்ட்ல இருந்து எனக்கு அவ மேல வந்து திரும்ப அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவ்வளவுதான் லவ் பண்றது. அப்புறம் அப்படியே நாங்க போயிட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 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 ரொமான்டிக் வைப் ஒண்ணு இருக்கு, ரெண்டு பேர்ட்ட சொல்லி காட்டியும் ஒரு ரொமான்டிக் வைப் ஒண்ணு இருக்கு. என்ன பண்றோம், பீச்ல உட்காந்து வெயில்ல உச்சி வெயில், 12 மணி வெயில் அடிக்குது, மூஞ்சுக்கு வெயில் அடிக்குது, நாங்க ரெண்டு பேரும் ஆளாள மூஞ்ச பார்த்து அப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றன்னு கேட்டா, சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி கண்ணுல இந்த சைட்ல வந்து வெயில் பட்டு தண்ணி ஊத்துது கண்ணுல. ஆனாலும் நாங்க ரெண்டு பேரும் ஆளால பார்த்து வெயில்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் நாங்க அப்படி திரும்ப ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கோம் பீச்ல இருந்து. அப்ப வந்து நாங்க ரெண்டு பேரும் ஹெவி கான்வர்சேஷன்,
வீட்டுக்கு போறதுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கோம் ஸ்டேஷனுக்கு.
ஆமா, வீட்டுக்கு போறதுக்கு ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துட்டு ஹெவி கான்வர்சேஷன். என்னன்னா வந்து, உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா, எங்க வீட்டுல ஒத்துப்பாங்க, வயசு சொல்றா, அப்பவே சொல்றா, இல்ல எங்க வீட்டுல எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்படி நாங்க ஏதோ கமிட் ஆன மாதிரி நாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பிளான் பண்றோம், பிள்ளைக்கு மட்டும்தான் பேர் வைக்கல. இப்ப
அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷன் போய் ரீச் ஆயிட்டோம், வேலைச்சேரி வந்துட்டோம். வந்து அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அத முன்னாடி நான் ஒரு பையனை லவ் பண்றேன் இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தால, அந்த பையன் பேரை சொல்லிட்டு அவனை காண்டாக்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு FBல ஒரு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இவரு வந்து ஷாக் ஆயிட்ட, அப்படி
சொன்னாலும் அப்படியே குபேர்னு ஆகி போச்சு. இன்வாலண்டரிலி என்ன ஆயிருச்சு, வாய் வந்து கேட்டுருச்சு, அப்ப என் வாழ்க்கை என்ன வருது. அப்ப நீ பாத்துட்டு என்ன சொன்ன, இப்ப நீ கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, ஓகே Now we are saying voluntarily சொல்றோம் இது. அப்ப என் வாழ்க்கை என்ன வருது, உண்மையதான் சொல்றியா நீ? நான் சீரியஸா தான் சொல்றேன்னா நீ பாத்துட்டு அதுக்கு வந்து அவர் ரிப்ளை தான் எப்பிக். இப்ப நான் வந்து இப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை என்ன வருதுன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், ரிப்ளை தான் எப்பிக்கு. சரி, அதுக்கு என்னைய பார்த்து சொல்றா, அப்பனா அந்த ப்ரொஃபைல நான் டிலீட் பண்ணிடுறேன், இதுதான் பதிலு. இதுதான் வந்து நீ வந்து எனக்கு நான் சொன்ன ப்ரொபோசலுக்கு இவளோட பதில். இப்ப வந்து நாங்க ரெண்டு பேரும் கமிட் ஆயிட்டோம், எங்க ரெண்டு பேருக்கு தெரியுது.
வெயில் அடிக்கிறப்ப பேசினது இதெல்லாம் கொஞ்சம்
அதெல்லாம் பயங்கரமான கிரிஞ்சு, சைட் அடிக்கிறேன்னு சொன்னா பயங்கரமான கிரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க ஆட்டோ ஏறிட்டோம், ஆட்டோ ஏறி இப்ப போய்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன விஷயம்னா, ஸ்டேஷன்ல இருந்து இவங்க வீடு ரொம்ப கிட்ட, ஒரு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளதான் இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா நடக்கணும். அப்போ வந்து அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றோம் இன்டர்காஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் வருமானு. அப்பதான் எனக்கு அது வரைக்குமே வந்து வயசுக்கு தெரியாது நான் என்ன, நான் எனக்கு தெரியாது இவ என்ன, அப்பதான் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்றோம்.
ராஜா, இன்டர் காஸ்ட் இல்ல, இன்டர் ரிலிஜியஸ், இன்டர்நேஷனல், எல்லாமே.
அதெல்லாம் அப்பதான் டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இவள்கிட்ட காது கிட்ட போயிட்டு ஐ லவ் யூன்றேன். திரும்பி பார்த்துட்டு பதிலே இல்ல. இப்ப இப்ப எனக்கு கன்ஃபியூஷன். இப்ப நம்ம முன்னாடி சொன்னது ப்ரப்போசல், அதுக்கு அவ அக்செப்ட் பண்ணிட்டான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப லவ்யா சொல்லிட்டேன் ஆனா பதில் வரல. இப்ப நான் வந்து அரை மனசா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்ன இப்ப ஓகே சொல்லுவாளா மாட்டாளான்னு யோசிக்கிட்டே இருக்கேன். அவ இவளோட ஸ்டாப் வந்துருச்சு, ஆட்டோ விட்டு இறங்கும் போது என்கிட்ட வந்து ஐ டு லவ்யூன்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்று முதல் இன்று வரை நாங்க வந்து பல சண்டைகளுடன் பல ரொமான்டிக் நினைவுகளுடன் 10 வருஷம் வாழ்ந்துருவோம்.
முழுசா 1 வருஷம் கூட ஒன்னா இருந்தது இல்ல பிரெண்ட்.
அதுதான் உண்மை.
இருந்ததெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கால்குலேட் பண்ணா 1 வருஷம் கூட முழுசா வராது.
Happy 10th anniversary and happy 1 year of relationship. அதுதான் வந்து எங்களோட கதை சுருக்கம்.
அர்ஜுன் ரெட்டியும் 2017ல வந்து நீ இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வெகேஷனுக்கு இங்க வந்தப்போ ரிலீஸ் ஆன 2 படங்கள் நினைக்கிறேன்.
இல்ல இல்ல 2016ல வந்து இது சூசைட் ஸ்குவாட்.
ஆமா
அர்ஜுன் ரெட்டி வந்து 2017ல வந்து அது ரெண்டுமே ரெண்டு லீவ்ல 2016 லீவ்ல வந்தப்போ வந்து இது வந்துச்சு சூசைட் ஸ்குவாட். ஆனா அர்ஜுன் ரெட்டி முன்னாடியே வந்துருச்சு. நம்ம 2017 லீவ்ல நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து அர்ஜுன் ரெட்டி பார்த்தோம்.
17ல பாக்கல நினைக்கிறேன், 18-19ல பார்த்தோம் நம்ம.
அப்படியா?
ஆமா. என்ன பிக்சார்ட்ல வந்து இருக்கிற பில்டரை வந்து எடுத்து என் தலைய வந்து ப்ளூ அண்ட் பிங்கா வந்து கலர் பண்ணிக்கிறது, அவன் தலைய கிரீனா கலர் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி அத்தனை கிரிஞ்சியும் பண்ணிட்டோம் நாங்க.
உள்ள அத்தனை கிரிஞ்சும் பண்ணோம். இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு நாங்க மோசமா போயிட்டோம்னா வந்து என் போன் வால்பேப்பர் வந்து ஜோக்கர், இவ போன் வால்பேப்பர் வந்து ஹார்லி குயின். சரியா? அதை நாங்க போட்டோ எடுத்து இன்ஸ்டால வேற போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து என் போன்ல இவ பேரு வந்து மை ஹார்லி குயின் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இவ வந்து என் பேரை புடின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா. இது இந்த கிரிஞ்சு வேற பண்ணும். ஆளால வந்து புடின் பம்கின் கூப்பிட்டுக்கிட்டோம். எனக்கு இப்ப பம்கின் சொன்னாலே என் மைண்ட் வேற எங்கேயோ போகுது, தமிழ்நாடு பக்கம் போகுது பம்கின் சொன்னா. அப்படியான அழா மட்டமான கிரிஞ்சு எல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க சூசைட் ஸ்குவாட் பத்தி.
ஆனா அப்ப வந்து எங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ஒரு கிரேஸா வந்து ஃபாலோ பண்ணமே தவிர அவங்களை அந்த ஜோக்கர் அண்ட் ஹார்லி குவின்குள்ள இருந்த அந்த அபியூசிவ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து ஒரு நிமிஷம் கூட அந்த தாட் வந்ததில்ல. இப்ப வந்து அந்த அனலைஸ் பண்ற மாதிரி அன்னைக்கு அந்த 2016ல பண்ணல அப்படின்னு தான்
சொல்லணும்.
அதாவது அவங்க சுத்தி இருக்கிற எவனை பத்தியும் வந்து கவலைப்பட மாட்டான், they don't give a fuck about anyone. அப்புறம் வந்து ஏன் ஜோக்கர் வந்து ஹார்லி குவின்ன பத்தியே கவலைப்பட மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து கொல்ல அடிச்சுட்டு கார்ல போயிட்டு இருப்பாங்க, அப்போ வந்து பேட்மேன் வந்துருவாரு. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆற பேட்மேன் கிட்ட எஸ்கேப் ஆறதுக்கு வந்து ஜோக்கர் வந்து இதுக்குள்ள தண்ணிக்குள்ள வந்து காரை விட்டுருவா. விட்டுட்டு ஹார்லிக், அதாவது அதுக்கு முன்னாடியே தெரியும் ஹார்லிக் வந்து ஸ்விம் பண்ண தெரியாது அப்படின்றது கண்டிப்பா ஜோக்கருக்கு தெரியும். சோ அப்போ சரி தண்ணிக்குள்ள விட்டுட்டு அவளை கூட காப்பாத்து கூட்டு போயிருக்கலாம்ல.
ஆமா
அது மாதிரி என்ன செல்ஃப் சென்டர்டா வந்து ஒரு கேரக்டர் ஜோக்கர் ரொம்ப
விட்டுட்டு போயிருவான்ல, சாவு சுண்டின்னு போயிருவான். அதுக்கப்புறம் பேட்மேன் வந்து காப்பாத்தி அவன் கிஸ் பண்ணானா லைஃப் கொடுத்தானா மூச்சு கொடுத்தானான்றது எனக்கு தெரியல.
ஏண்டா எனக்கு ஒரு டவுட், இப்போ தண்ணியில முழுகிட்டாங்க அப்படின்னா அவங்களை வெளில கொண்டு வந்துதானே வாயில இருந்து தண்ணி எடுப்பாங்க, தண்ணிக்குள்ளே எதுக்கு அவங்க வாயில இருந்து மூச்சு கொடுத்தான்?
அதத்தான் நானும் கேக்குறேன். இப்படி இருக்கலாம், மேபி அவ வந்து உள்ள இருக்கா, அவளுக்கு வந்து சஃபோகேட்டிங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிஜன் கொடுத்தாரா தெரியல.
அவர் எப்படி ஆக்சிஜன் கொடுக்க முடியும், கார்பன் டை ஆக்சைடு தானடா கொடுக்க முடியும்.
இங்க பேரு இந்த கேள்வி எல்லாம் வந்து நம்ம மார்டின் ஸ்கார்சிசி படத்துல கேட்கலாம், சூசைட் ஸ்குவாட்ல கேட்கலாமா? சூசைட் ஸ்குவாட் ஒரு படமா?
போன வாரம் தானடா சூசைட் ஸ்குவாட் 2 நல்லா இருக்கு பாருன்னு சொன்னேன்.
அது பார்ட் 2, பார்ட் 2 நல்லா இருக்கு, பார்ட் 1 பி. அது அப்ப வந்து நீ நானே அதுக்கு முட்டு கொடுத்தான்றத நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல அந்த ஃபீலிங் வாஸ் ரியல். புரியுதா? நம்ம வந்து அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுங்கிறது ரியல், பட் நம்ம லக்கிலி we were not abusive to each other.
ஆமா, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சொல்றது, குட் வேன்னு சொல்றது. அதாவது அவங்க அந்த அபியூசிவான ஒரு விஷயத்தை எடுத்துக்காம அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணதோட நிறுத்திட்டோமே அப்படின்றதுல நான் சந்தோஷப்பட்டேன்.
ஆமா, அவங்க வந்து ஒரு மாதிரி கூலா இருந்தாங்க. சோ we wanted to be cool. அந்த மாதிரி நாங்க அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த அந்த படத்துல அவங்க காட்டுற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அபியூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப். அதை வந்து அவங்க அப்படி குளோரிஃபை பண்ணி காட்டுறது வந்து ரொம்ப தப்பு. They shouldn't do that.
ஒரு மூவில வந்து டாக்ஸிக் பர்சன் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போர்ட்ரே பண்ணா அது தப்பு இல்ல, ஆனா அதை குளோரிஃபை பண்ணா அது தப்புன்னு சொல்லலாம்.
ஆமா, அதுக்கு பேர் போன இன்னொரு படம், நாங்க ரெண்டு பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன அடுத்த படம் வந்து அர்ஜுன் ரெட்டி.
அர்ஜுன் ரெட்டி என்னும் காவியம் ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, நாலு வெர்ஷன்
விரும்பல. அதான் சொல்றேன்ல, they made some mistakes but there was potential. There was potential to be a very good standalone movie. அதாவது அந்த அந்த நாலு படங்கள்ல அது ஒரு வித்தியாசமான நல்ல படமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பட் அதை வந்து அவனுக்கு எடுத்துக்கிட்டானு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய காவியமா அது என்ன இளவது ஆதித்ய வருமா அதை கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு வருஷன தமிழ்ல டப் பண்ணி அர்ஜுன் வர்மான் வேற ரிலீஸ் பண்ணானுங்க
நினைக்கிறேன்.
இல்ல இல்ல, அஞ்சு வருஷன் கிடையாது, தெலுங்கு படத்தை தான் தமிழ்ல டப் பண்ணி போட்டானுங்க.
சரி, அப்ப 10 வருஷம் நான் கன்சிடர் பண்ண முடியாது.
அது 5 வருஷம் தான் கன்சிடர் பண்ணிக்கோ. அர்ஜுன் ரெட்டியை பத்தி நாங்க வந்து நான் ஒரு தனியா ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருக்கேன், ஜான் ரீஸ் கூட சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன். சோ அதையும் கேக்குறேன்னா கேட்டுக்கோங்க. நடுவுல ப்ரமோஷன் ஃபார் கிறிஸ்னில் யூனிவர்ஸ் கிறிஸ்வஸ். என்ன பேபி, என்வி ஃபேஷன் ஸ்டோர்ல டிடிகே ஆடியன்ஸ் ஆர்டி ஆடியன்ஸ்க்குலாம் எந்த ஒரு ஆஃபரும் கிடையாதா?
நான் கொடுத்துட்டா போச்சு, சிறப்பா செஞ்சிடலாம். டிடிகே ஆர்டி ஆடியன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா யூஸ் கோட் டிடிகே ஆர்டி, இந்த கோடை யூஸ் பண்ணி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுத்துடலாம்.
சூப்பர், ஓகே. ஃபாலோ த என்வி ஃபேஷன் ஸ்டோர் ஆன் இன்ஸ்டாகிராம், TH_ENVY_FASHION_STORE. என்வி ஃபேஷன் ஸ்டோர்.
ஸோ இந்த அர்ஜுன் ரெட்டி பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிலிம் வைஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த டாக்ஸிசிட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அது ஒரு படமா பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் இஸ் அ வெரி குட் ஃபிலிம். ஆனா வந்து அப்படி பார்க்க முடியாது நம்ம சொசைட்டில, ஏன்னா மூவிலால இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடிய ஒரு பெரிய பெரிய சொசைட்டில தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த நிலைமையில வந்து நம்ம இத அப்படி கன்சிடர் பண்ணி விட்டுற முடியாது. ஸோ அர்ஜுன் ரெட்டி பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டு த கோர்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரீத்தி அர்ஜுன் ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, ஆனா ஒரு கட்டம் வந்தோன்னா அவ வீட்டுல சமாளிக்க முடியல அப்படின்றத தெரிஞ்சும் வந்து ஒரு 6 hours கொடுத்துட்டு ஒரு அரை விட்டுட்டு போறதுக்கு பதிலாக அதை உட்காந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாம்.
இல்ல, முதல்ல இந்த தாய்லி அவளுக்கு வந்து கன்சென்ட் இருக்கா, அவ வந்து நம்மள லவ் பண்றாளா இல்லையான்றதெல்லாம் அவன் பார்க்கவே இல்லையே. பார்த்து அன்னைக்கே கிஸ் பண்றவனே கிறுக்குதியா.
ஆமா, ஆக்சுவலா அத வந்து அவ ஒரு பெரிய மேட்டராவே எடுத்துக்க மாட்டா. இல்ல நான் கேக்குறேன், லாஜிக் பேசக்கூடாதுதான் சினிமா பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம ஊர்ல இந்த மாதிரி அவனாவது ரேண்டமா ஒரு ஆள் வந்து தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கண்ணத்துல முத்தம் கொடுத்தா அந்த பொண்ணு சும்மா இருக்குமா? செருப்பா கட்டி அடிக்காது.
நீ அந்த இடத்துலதான் அந்த லவ் புரிஞ்சுக்கல. அவளுக்கும் பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்டே அவன் மேல லவ் வந்துருச்சு. கம் ரேப் மீன் இருக்கா அவ?
இல்ல இல்ல, என்ன 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 பொறுத்த வரைக்கும் சரியா, எனக்கு உன் மேல லவ் இருந்தது 5ஆம் கிளாஸ்ல இருந்து, உனக்கு 10ஆம் கிளாஸ்ல என் மேல லவ் இருந்தது. ஆனா நீ வந்து என்கிட்ட சொல்றது லவ் சொல்றதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சிருந்தேன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பேன். அதுவும் நான் லவ் நீ லவ் சொல்லிட்டு நான் முடியாதுன்னு சொல்லி நீ செஞ்சிருந்தேன்னா நான் தொடப்பு கட்டையாலே அடிச்சிருப்பேன்.
அவ முடியாதுன்னு சொல்லுவாளா? அவ வெயிட் பண்ணவே இல்லையே, அந்த தாயலி பதிலுக்கு வெயிட் பண்ணவே இல்லையே.
அது ஆக்சுவலா அப்படியே கொண்டு போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. அதாவது அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி நீ சொன்ன மாதிரி கடந்து போயிட்டாங்க.
பெரிய பேட்டர் ரஜினி.
ஏன்
கடந்து போறதுனே வாழ்க்கைன்னு வேறு.
சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல வந்து அவர் 4th bench உட்காந்துருப்பான். அப்ப வந்து கொண்டு வந்து நடு மீன் முதல் பெஞ்ச்ல போட்டுட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவான். இவன் என்ன அந்த ஒரு குண்டா இருக்கிற பொண்ண வர வச்சுட்டு,
you know this fat chicks னுவான்,
fat chicks they are warm very loyal அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டிபிகேஷன் பண்ணி தள்ளியிருப்பான்.
சரியா, அதெல்லாம் என் தலைவனோட ஞானம், உனக்கு அது புரியல.
அர்ஜுன் ரெட்டி தெரியும் பெரிய புளுத்தி ஆட்டம் வந்து யாரா ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கான்னு நியாயம் பேசுவான் எவ்வளவு புரியல.
எப்படி காற்று வெளியடை கார்த்தி மாதிரி இருந்த நான் வந்து இன்னைக்கு இப்படி மாறி இருக்கணும், அந்த மாதிரி அர்ஜுன் ரெட்டியும் வந்து மாறி இருக்காப்ல. அவர் ஐடியாலஜிக்கலி வந்து இவால்வ் ஆயிருக்காப்ல. இப்படி ஆப்ஜெக்டிங் எல்லாம் தப்பு, இவால்வ் ஆயிருக்காப்ல. உனக்கு என் தலைவனோட எவல்யூஷன் புரியல.
முட்டு கொடுக்காத. அதுக்கப்புறம் வேற என்னடா அர்ஜுன் ரெட்டில, இன்னொன்னு இம்பார்ட்டன்டான விஷயம், அர்ஜுன் ரெட்டின்னு பேர் வச்சாங்க, அதனால அர்ஜுன் ரெட்டி பத்தி மட்டும் காட்டினாங்க. ஓகேயா, ஆனா இந்த உண்மையிலேயே கஷ்டப்பட்டது யாரு? பிரீத்தி தானே. அவளோட அந்த கஷ்டத்தை வந்து ஒரு ஒரு துளி கூட காட்டல, கடைசியில ஒரு கிளைமாக்ஸ மட்டும் காட்டிட்டு விட்டாங்க.
அவ வந்து அந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து அவதான்.
இவன் கஞ்சாவை அடிச்சுட்டு தண்ணிய குடிச்சிட்டு கொக்கைன் இழுத்துட்டு இருந்துட்டு
போயிட்டான்.
யாரா ஜாதியை கண்டுபிடிச்சான்னு கேட்ட பேர் என்னடான்னு கேட்டா அர்ஜுன் ரெட்டின்றது. அந்த மீம் நான் தான் பிரெஞ்ச் போட்டேன், டிடிக்கில இருக்கு, போய் கால் பண்ணி பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அவ வந்து அவ உண்மையிலேயே அவதான் பிரெக்னெண்டா இருந்து தனியா இருந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டது அவதான். அவளை பத்தி ஒரு ஜிஸ்ட் கூட காட்டல. அப்படின்றப்போ மாஸ்குலினிட்டி, டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி தான் சொல்லணும். எல்லா படத்துலயும் அதுதானே, நம்ம இந்தியன் மூவிஸ்ல ஸ்பெஷலி வந்து ஆம்பளைங்களுக்கு தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
பேட்ரியார்க்கிகலா இருக்கு. ஆனாலும் அந்த அர்ஜுன் ரெட்டில அந்த பிரஷ் சீன் வந்து பயங்கர கனெக்டான ஒரு சீன் எனக்கும் வயசுக்கும்.
ஆமா, அவங்க பண்றதுக்கு முன்னாடியே நாங்க பண்ணிட்டோம்.
ஆமா, அதெல்லாம் நாங்க வந்து முன்னாடியே பண்ணிட்டோம். டென்டல் ஹெல்த் ஹஸ் லெஃப்ட் த சாட் எங்க லைஃப்ல.
அர்ஜுன் ரெட்டி ஃபர்னிச்சர் உடைச்சிட்டாமா இல்ல இன்னும் ஏதாவது உடைக்க வேண்டியிருக்கா?
இல்ல, அர்ஜுன் ரெட்டிய பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு பெரிய ஃபர்னிச்சர், அதை நான் தனியா உடைச்சிருக்கேன், அதை போய் எல்லாரும் கேளுங்க. சோ நம்ம வந்து நம்ம லைஃப்ல நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ண படங்களை தாண்டி இப்ப வந்து என்னென்ன படங்கள் வந்து மக்களை எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்குன்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் குள்ள போறோம்.
இல்ல, ஆக்சுவலி இப்ப நான் சொல்ல போறது இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சான்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு வேணா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கலாம். ஏன்னா கிரௌட் ஃபண்ட் எல்லாம் பண்ணி எடுத்திருக்கா அப்படி நாடக காதல, அவங்களுக்கு வேணா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கலாம். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இன்ஃபுளுன்ஸ் ஆகல. திரௌபதி என்னும் காவியத்தை பற்றி பேசுவோம்.
ஆமா, இல்ல இந்த படத்துல நான் வந்து மிகப்பெரிய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா நான் பாக்குறது வந்து இந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். பொண்ணு வந்து ஹாஃப் அன் அவர் லேட் ஆயிருச்சுன்றதுக்காக வந்து ஃபால்ட் ஆயில் குடிக்கிற அப்பாவை வந்து நம்ம உலகத்துல எங்கதான் பாக்க முடியும்?
இது மூலமா வந்து என்ன ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு கப்பிள்குள்ள, ஒரு மேரேஜ் ஆனாத இல்ல ஒரு லவ்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கப்பிள்குள்ள மட்டும் இருக்கிறது இல்ல. அப்பா அம்மா கூட இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி பிரதர் சிஸ்டர்ஸ் யார் கூட வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள கூட டாக்ஸிசிட்டி இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருந்தாலே அதுக்குள்ள வந்து ஒரு டாக்ஸிசிட்டி எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காது, ஆனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
திரௌபதிங்கிற ஒரு காவியம், அதை வந்து நம்ம நிறைய வாட்டி போட்டு உடைச்ச காவியம் அது. அதனால நம்ம அடுத்து வந்து நம்ம எங்க போறோம்னா, நம்ம அண்ணன் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சிவகார்த்திகேயன் படம் வரும்போது நம்ம நினைக்கணும், ஓகே இந்த படத்துல சிவகார்த்திகேயனும் சரி ஆதினா படங்களுமே, இந்த விஷயத்துல வந்து நான் அவரையும் தான் சேர்த்துப்பேன், ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வந்து ஒரு எஸ்கேனா படமோ இல்ல ஒரு ஆதினா படமோ வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இத்தனை மீம்ஸ் வருது, இத்தனை ஃபீட்பேக் வருது இந்த ஸ்டாக்கிங்க பத்தி. இவங்க அடுத்த படத்துலயாவது இந்த ஸ்டாக்கிங்க வந்து ப்ரொமோட் பண்ணாம ஸ்டாக்கிங் பண்ணாம இருப்பாங்களான்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே பாக்குறோம். பட் நோ, கடைசியா பாதினாவோட என்ன படம், இந்த சிவகுமார் கொண்டாட்டின்னு ஒரு கிரிஞ்சு விட்டாரு, அந்த படத்துல கூட அந்த பாட்டை பார்த்துன்னு அவர் ஸ்டாக் தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த பொண்ணு.
என்ன ஸ்டாக்கிங்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் அப்படின்றது வந்து இவங்க எல்லாம் புரியுதா, என்ன சொல்ல வராங்க இவங்க படத்து மூலியமா அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ்கே என்ன ஆதினா இது இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்டீங்கன்னா அந்த 200K லிசனர்ஸ்ல நீங்க ஒரு ஆளா இருந்தீங்கன்னா நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த சஜஷனை கொஞ்சம் உங்களோட அடுத்த கட்ட படத்துக்கு எடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு ஸ்டாக் பண்ணாதீங்க, ஒரு படத்துல ஸ்டாக் பண்ணா பரவாயில்ல, ஒவ்வொரு படத்துலயும் ஸ்டாக் பண்ணா எப்படி நல்லா இருக்காது.
அதே மாதிரி நம்ம வந்து எஸ்கேனா படங்கள் ஆதினா படங்கள் எல்லாம் வந்து இப்ப நம்ம இப்ப இருக்கிற சமகால படங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் பழைய படங்களுக்கு போனேன் வைக்க, என்ன பண்ணுவானுங்க, ஒருத்தன் வந்து ரேப் பண்றான் ஒரு
பொண்ணை,
ரேப் பண்ணவனுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க.
சரி, அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தா
ரெண்டாம் தரமா போ,
அதுக்கு லா இருக்கா பேபி? ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு டிவோர்ஸ் கொடுத்தாதானே இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண முடியும், அதுக்கு என்ன லா இருக்கா என்ன ரெண்டாம் தரம் பண்ணலான்னு?
ஏன்டி ரேப் பண்ணவன வந்து ஜெயிலுக்கு போடணும் லா இருக்கு, அத கண்டுக்கிட்டீங்களா?
சரிடா, அதே பண்றது குத்தம் தானா? கேக்குறது என்னன்னா, அறிவு கேட்டத்தனமா அவனுங்க ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்களே, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நினைக்கிறதே தப்பு, இதுல ரெண்டாம் தரம் வேற.
சோ அது வந்து நம்ம பழைய படங்கள்ல வந்து ரொம்பவே வந்து இருக்கும். லைக் பழைய படங்கள்ல பாத்தோம்னா கன்சென்ட்ங்கிற ஒரு விஷயம், இந்த ஸ்டாக்கிங்ன்றதும் வந்து பழைய படங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கும். முக்கியமா இந்த 80s வந்த படங்கள், 90s வந்த படங்கள், நம்ம பழைய MGR படம் எல்லாம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப இருக்கும். MGR படங்கள் அந்த பீரியட்ல வந்த படங்கள் நிறைய பார்த்தோம்னா வந்து ரீ ஸ்டாக் பண்ணிக்கிட்டு பின்னாடியே போய் பாட்டு பாடிக்கிட்டு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமால இருந்துகிட்டே இருக்கிற விஷயங்கள்.
ஆமா, நீ சொன்ன மாதிரி பழைய படங்கள்ல வந்து இது நிறையவே பார்க்க முடியும். ஏன்னா வந்து அந்த பழைய காலத்துல இருந்த சென்சர்ஷிப் விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி முன்ன இருந்த சென்சர்ஷிப் ரொம்ப கம்மி, அதனால அப்படின்னு சொல்லலாம்.
ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து அங்க வந்து கௌதமி ஆண்டி இருக்குல்ல.
சரி, அதுக்காக கௌதமி ஆண்டி வந்து சென்சர் பண்றாங்க, அவங்க இருக்கிற பாட்டிக்கு சாதகமா பண்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் பழைய படங்கள்ல வந்து நிறைய என்ன சொல்றது, கெட்ட வார்த்தைகளே யூஸ் பண்ணிருப்பாங்க, அது கூட சென்சர்ஷிப் போட்டுக்க மாட்டாங்க. நிறைய நம்ம கேள்விப்படலாம், பழைய படத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா
நிறைய படங்கள்ல தாயலி வரும், ஒக்காலி வரும், வெற்றிமாறன் இன்னைக்குதான் வட சென்னை எடுக்கிறாரு ஒம்மாலாங்கிறாரு, அன்னைக்கே ஒக்காலி சொல்லிட்டோம் நாங்க.
சரி, அடுத்து வந்து காற்று வெளியிடை வாங்க கிறிஸ்டபர்.
ஓகே, நான் வந்து இது கன்ஃபர்ஸ் பண்ணிடுறேன், காற்று வெளியிடை கார்த்திய பார்த்து நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா கடுப்பானீங்க. என்னடா ஒரு சைக்கோ தைலியா இருக்கான், லைக் லவ் பண்ணும் போது ரொம்ப நல்லா லவ் பண்றான், கடுப்பானானா கூதியா மாதிரி நடந்துக்கிறானே நீங்க நினைச்சீங்கன்னா அதே மாதிரிதான் நானும் இருந்தேன் ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. மேபி கரெக்டா சொல்லு, எவ்வளவு நாளைக்கு
முன்னாடி? கோவம் வந்தா லவ் யூ சொல்ல மாட்டாரு, இப்பதான் ரெண்டு நாள் முன்னாடிதான் கேட்டேன் கோவா இருந்தாலும் அதுல அவர் 2 வருஷமா குறைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால காற்று வெளியிடை கார்த்திகனாக்கு மோசம் இல்லைனாலும் ஓரளவுக்கு மோசமா தான் இருந்தாரு.
ஒரு ஒரு லைட் வெர்ஷன் 144p அந்த மாதிரி இருந்தேன். காற்று வெளியிடை வந்து அதுவுமே வந்து இட் சென்ஸ் அ வெரி பேட் மெசேஜ் தான், சேயிங் நீ வந்து நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டானா நீ வந்து எப்படி வேணா அவளை ட்ரீட் பண்ணலாம்ங்கிற ஒரு மெசேஜை வந்து அந்த படம் சொன்னது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவங்க அந்த கடைசியில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற செஞ்சிருவாங்க, சேர்ந்துருவாங்கல்ல அவங்க,
அது தமிழ் சினிமாக்குரிய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆச்சு. ஹீரோயின் ஹீரோயின் சேரலன்னா படம் ஓடாது, அதனால வந்து அப்படிதான் செய்வோம்.
அதுக்குதான் விதிவிலக்கா என் தலைவன் ஒரு படம் எடுத்திருக்காப்ல.
யாரு அது?
ஜிவிஎம் விண்ணை தாண்டி வருவாயா?
அதுக்கு முட்டு கொடுக்க முடியலையே, தெலுங்குல சேர்ந்துருவாங்கல்ல, தெலுங்கு கிளைமாக்ஸ் பார்த்து.
ஆமா அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, விண்ணை தாண்டி ஒரு வேலை, இப்ப நம்ம இவ்வளவு படங்கள்ல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மேல் டாக்ஸிக்கை தான் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து இந்த ஃபீமேல் டாக்ஸிக்கை நம்ம எங்க பாக்கலாம்னா விண்ணை தாண்டி வருவாயா, அப்புறம் வந்து கார்த்தி நடிச்ச தேவ்.
அப்ப நீங்க என்ன ஃபீமேல் எல்லாம் டாக்ஸிக்னு சொல்ல வரீங்களா?
இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணக்கூடாது.
இல்லங்க, நான் மண்டுவீங்க இல்லங்க, சும்மாதான்
இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் விண்ணை தாண்டி வருவாயால வர்ற த்ரிஷா கேரக்டர் வந்து ஒரு ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர். அது வந்து ஓகேன்னு சொல்லாது, இல்லன்னு சொல்லாது, அவனை போட்டு அலக்கழிச்சு கடைசி வரைக்கும் நசு கொடுத்து அவனுக்கு.
அதுக்கு நீங்க சொசைட்டியையும் அவங்க அப்பா அம்மாவையும் பிளேம் பண்ணுங்க, நான் முட்டு கொடுக்க போறேங்க.
ஏங்க அப்ப திரௌபதி படத்துக்கு சொசைட்டியை முட்டு கொடுக்கலாம்ல, அவங்க அப்பா வந்து செத்ததுக்கு காரணம் வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்ல, அவர் வந்து சொசைட்டிக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு நம்ம உருட்டலாம்ல.
அப்படிலாம் கேட்காத படா, நான் யாருக்கு முட்டு கொடுக்கறேன்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தான் முட்டு கொடுப்பேன், நீ நினைக்கிற ஆளுக்கெல்லாம் நான் முட்டு
கொடுப்பேன். வினய் தாண்டிய தேவ் எனக்கு இது ரெண்டுமே, தேவ் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஏன்னா தேவ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ நெவர் ரீவிசிட்டட் தட் மூவி. வினய் தாண்டி வருவாயா நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப பார்த்த ஒரு படம், அந்த அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்ப டாக்ஸிக்னு தான் சொல்லுவேன். ஒன்னே இருக்கு ஆமா, லைக் நம்ம ரெண்டு பேர் சேருவோம்னு சொல்லலாம், இல்ல இல்ல செட் ஆகாது கிளம்பிடுன்னு சொல்லலாம். அப்படி போட்டு ஒருத்தரை வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு பி வித் தெம் பட் யூ கான்ட் பி வித் தெம்ங்கிறதுக்காக அவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுறதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி ராங்.
அப்படிலாம் இல்ல எல்லாம் இல்ல, அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு அவ என்ன செய்வா, என்ன செய்ய முடியும். அப்படிதான் ரொம்ப பிடிக்கும், அத நான் தப்புன்னு சொல்ல, இந்த காலத்துல எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு.
சேர்த்து வச்சிருக்கலாம் அந்த விஷயத்துல, நான் வந்து பிரீத்தியோட அப்பாவை வந்து நான் பாராட்டுறேன்.
சரிடா, வேற என்ன, வடிவேல் ஒரு தியேட்டர் காமெடி வரும்ல,
வடிவேல் நிறைய தியேட்டர் காமெடி
ஒரு படத்தோட கிளைமேக்ஸ், ரகுவரன் இருக்கிற கிளைமேக்ஸ் இன்னொரு படத்துக்கு போடுவானே அந்த மாதிரி, தமிழ் விடிவிக்கு கிளைமேக்ஸா தெலுங்கு விடிவி கிளைமேக்ஸா வச்சுக்கோ,
அர்ஜுன் ரெட்டி கிளைமேக்ஸ் தூக்கி போட்டுருவோம். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா வந்து, ஜார்ஜா ஜார்ஜா ஜோசப்பா அவங்க அப்பா பேர் என்ன, இதுல
இதுல அர்ஜுன் ரெட்டியா,
இல்ல இல்ல இவர் த்ரிஷாவோட அப்பா பேர் என்ன, வினய் தாண்டி வருவாயால ஜார்ஜா ஜோசப் என்னமோ, அவர் வந்து பாத்துட்டு சொல்றாராம், நீங்க வந்து இவ்வளவு பரிசுத்தமான லவ்ங்கிறது எனக்கு தெரியாம போச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ளைங்கிறாரு. சோ அதான் வேற என்ன படங்கள், இக்லூன்னு ஒரு படம் இருக்காது, நீ பாத்திருக்கிய
இல்ல என்ன, ஒரு பூமர், நான் இதுல வந்து திரௌபதியே பாத்ததில்ல, நான் திரௌபதி பாக்க கூடாது அப்படின்ற ஒரு வைராகியத்திலே இனி வரைக்கும் பாக்கல, இன்னைக்கு இனிமே வரப்போற அந்த சூத்திர தாண்டவத்தையும் சாரி ருத்ர தாண்டவத்தையும் நான் பாக்க போறது இல்ல. நான் எந்த அளவுக்கு ஒரு சபதத்துல இருக்கேன்னா, அந்த ட்ரெய்லர் கூட நான் இது வரைக்கும் வந்து எவனாவது தூக்கி வேற ஒரு பேஜ்ல கூட போட்டிருப்பான்ல, அதாவது இந்த மீம் பேஜஸ்ல எல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி கூட நான் பாக்கல. நீங்க தாண்டா இவங்களெல்லாம் வளர்த்து விடுறீங்க,
யாரு நாங்களா?
ஆமா, நீங்க போய் பாக்குறது பாக்குறதுனாலதான் அவனுக்கு வியூஸ் வருது, வியூஸ் வருதுனால நிறைய ட்ரெண்ட் ஆகுது.
இல்ல நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சரியா, அவன் வந்து என்ன பண்ணா, அவன் வந்து இந்த அக்னி செட்டி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கான் சரியா, எப்படியோ வந்து இவனுக்கு நம்மளோட ஜட்டி திருடனோட நம்பர் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த நம்பர் அனுப்பி வச்சான், ப்ரோ இதுதான் வந்து அவனோட நம்பர் வச்சுக்கோங்கன்ட்டு சரியா. அன்னைக்கு பாக்குறேன் டெலிகிராம்ல நோட்டிபிகேஷன் வருது, மோகன் ஜி ஹாஸ் ஜாயின் டெலிகிராம். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ண, ஆசிரமக்கு அனுப்பி நான் சொன்னேன், என்ன நம்ம வந்து இது ருத்ரதாண்டவம் பைரட்டட் காப்பி வந்தோம்னா அண்ணன் இந்த பிரிண்ட் கிளியரா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவோமா அண்ணன் கேட்டேன்.
கேஸ் போட்டு போறோம், ஆல்ரெடி கேஸ் போட்டுறாங்கல்ல எல்லாரும் மேலயும்.
என் நம்பர் வந்து டெலிகிராம் நம்பர் வந்து ஸ்ரீலங்கன் நம்பர் போட சொல்லு கேஸ். இன்டர்போல் வந்து என்னைய பிடிக்குதா மோகன் ஜி நான் சொன்னனால. அதான் இக்லூன் ஒரு படம் பார்த்தேன், அதுல வந்து அஞ்சு குரியன் நடிச்சிருப்பாங்க, அதுல எனக்கு ஆக்சுவலி நான் அந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அவங்க சீரியஸா கேன்சர் பேஷண்ட் அவங்க சரியா. அந்த படமே வந்து எப்படி இருக்கும்னா வந்து அவங்க வந்து ரொம்ப லவிங்கான ஒரு கப்பலா இருப்பாங்க, இவளுக்கு கேன்சர் வந்துரும், ஷீ இஸ் கோயிங் டு டைங்கிறது வந்து கன்ஃபார்ம்டாவே தெரிஞ்சிரும் அவங்களுக்கு. சோ அவ சாகிற வரைக்குமே அவன் வந்து ஹி இஸ் ஸ்டேயிங் க்ளோஸ் டு ஹர், அவ கடைசி அவளோட மூச்சு விடுற வரைக்குமே வந்து அவன் அவளோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் தாங்கிக்கிட்டு வந்து அவன் இருப்பான். சோ அத வந்து நீ ஒரு இப்படி இந்த சைட்ல அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தேன்னா நம்ம வந்து ஒரு லவ் அப்படி நம்ம பாக்கலாம், பட் ஃப்ரம் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா அவன் வந்து ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் காட்டுவா, அவனை வந்து கடைசி கடைசில எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா, அது என்னதான் வந்து அது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் இல்னஸ்னாலுமே வந்து அது அது ஒரு விதத்துல அது டாக்ஸிக் தான். நான் எத்தனை இக்லூ ஃபேன்ஸை ட்ரிகர் பண்றேன்றது எனக்கு தெரியல,
நான் இந்த படம் பார்த்தது இல்ல, ஆனா வந்து இதுக்கு நான் முட்டு கொடுத்துதான், அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு அவ்வளோ அந்த தெரியுள்ள அவனுக்கு.
ஆமா,
அதனால உடம்பு சரியில்லைன்னா யாரு வேணா அப்படி அப்படிதான் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மகாத்மாவா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க.
நான் சும்மா ஒரு மென்ஷனாக தான் இந்த படத்தை சொல்றேன். ரொம்ப டோன்ட் டேக் என்னோட கருத்து இக்லு டுவர்ட்ஸ் இக்லு இருக்கிற என்னோட கருத்தை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காங்க. ஜஸ்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அடுத்து வந்து பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ண என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்ஸிக்கான படங்கிறது வந்து 96. 96ன்றத விட எனக்கு அந்த படம் வந்து ஏன் பிடிக்காதுன்னா, he never had a life-ன்ற மாதிரி நான் நினைப்பேன்.
என்னங்க அதுக்கும் த்ரிஷாவை தான் வந்து காரணம் சொல்ல போறீங்களா?
நான் த்ரிஷாவை காரணம் சொல்ல மாட்டேன், அதுல த்ரிஷா மேல தப்பு இல்ல. But he could have moved on.
அப்ப நீங்க அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வர முடியாது.
இல்ல இல்ல டாக்ஸிக்ல கொண்டு வர முடியாது. I'm just mentioning. Igloo 96 எல்லாம் சும்மா மென்ஷன். அதுக்கு அடுத்து வந்து பேபி நம்ம நம்ம லைஃப்ல பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ரெண்டு படத்தை பத்தி மறந்தே போயிட்டோம். ஒரு ஒரு படம் வந்து முக்கியமான படம் வந்து
நீதானே அந்தன் பொன் வசந்தம் 3.
ஆமா 3. இது ரெண்டும் வந்து எப்படின்னா 3 வந்து நாங்க கரெக்டா நாங்க கமிட் ஆன டைம் தான் 3 படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ வந்து எங்களுக்கு பயங்கரமா அந்த படம் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த படத்துல வந்து ஸ்கூல் லவ் எல்லாம் காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா வேற பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்கூல் லவ். ஸோ வந்து 3 இஸ் லைக் அவர் ஸ்பிரிட் அனிமல்ங்கிற மாதிரி அவர் ஸ்பிரிட் மூவி இஸ் 3. எனக்கும் வயசு
நாட் த கிளைமேக்ஸ் ஸ்டஃப் பட் அந்த ஸ்கூல் ஸ்டஃப்லாம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் எங்களுக்கு.
ஆமா.
ஸோ வந்து 3
இல்ல ஒரு நிமிஷம் 3ல எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. 3ல வந்து இது நான் டாக்ஸிக்னு சொல்ல மாட்டேன் பட் 3ல இருந்தது வந்து இட் வாஸ் a lack of communication. He could have easily told that to her, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, help me get out of this thing ன்ற மாதிரி அவன் வந்து he could have asked for her help actually. அதை விட்டுட்டு அவன் அப்படி பிஹேவ் பண்ணது வந்து இட் could have ended different. அது வந்து வேற மாதிரி செஞ்சிருந்திருக்கலாம். நான் படத்தை சொல்லல பட் அந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் நம்ம ரியல் லைஃப் கேரக்டர்ஸா நம்ம கனெக்ட் பண்ணும் போது அவன் he could have communicated more.
ஆமா சொல்லி இருந்தா இவ்ளோ எக்ஸ்டெண்ட்க்கு போறதுக்கான அவசியமே இருந்திருக்காது.
ஆமா. சோ அடுத்து வாங்க வாங்க வாங்க
நீதானே அந்தன் பொன் வசந்தம்ல அது வந்து சில பார்ட்ஸ் சில போர்ஷன்ஸ்லாம் வந்து என்ன ஸ்கூல் பத்தி வரும். சோ அதுவும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்துச்சு ஸ்கூல் டைம்ல.
ஆமா அத விட பயங்கரமா ரிலேட் ஆனது வந்து அவங்க ரெண்டு பேரும் நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ஆமாப்பா நாங்களும் அதே மாதிரிதான் ரொம்ப சண்டை போடுற ஒரு கப்பலா இருந்தோம். இப்ப வந்து கொஞ்சம் கம்மி
பண்ணிட்டோம்.
வரமாட்டாங்க அவங்க என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கேயும் அதேதான் கம்யூனிகேஷன் தான் பிரச்சனை. அவன் வந்து என்ன ஜீவா வந்து அவனுக்கு வீட்டுல பிரச்சனை அவங்க வீட்டுல வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க பினான்சியலா பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து ஒரு நிமிஷம் சமந்தா கிட்ட சொல்லிருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போய் இல்ல ஒரு பிரேக்கோ இல்ல ஏதாவது கொடுத்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவ போய் இளையராஜாவை வச்சு செஞ்சிருக்காங்க எல்லா ஒவ்வொரு வாட்டி சண்டை போடுறப்பவும் ஒரு ஒரு மியூசிக்க கொடு அப்படின்ட்டு.
இல்ல யோசிச்சு பாருங்க கௌதம் மேனன் வந்து இளையராஜா கிட்ட சீன் சொல்லும் போது யோசிச்சு பாருங்க சார் படத்துல 10 பாட்டு வருது. ஓகேப்பா 7 பாட்டுக்கு ஒரே சிச்சுவேஷன் தான். என்னது ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க எழுதுங்க. இல்ல இப்படி இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போறாராம் சார் சிச்சுவேஷன் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஒரு பாட்டு. ஓகேப்பா இந்த ஒரு பாட்டு. ரெண்டாவது வாட்டி போறாராம் சார் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இதுதான் சிச்சுவேஷன் பாட்டு. 7வது வாட்டி போறாராம் சார் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இளையராஜா
நீ என்ன பண்ற ஒரே பாட்டு பண்ற அத நீ சண்டை போடுறப்பெல்லாம் அந்த பாட்டையே போட்டு முடிச்சிரு அப்படின்ற
நீதான் என் பொன்வசந்தமும் ஒரு மாதிரி டாக்ஸிக்கா தான் இருக்கும் ஆக்சுவலி அந்த ரிலேஷன்ஷிப். ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் அது. இல்ல மோஸ்ட் ஆஃப் இந்த சண்டை வருது இல்ல முக்காவாசி ரிலேஷன்ஷிப்ல சண்டை வர்றதுக்கு காரணமே வந்து மேஜர்லி நீ பார்த்தனா வந்து ஈகோ இருக்கும் அதுக்கப்புறம் இந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். இது ரெண்டும் தான் வந்து மேஜரா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல சண்டை வர்றதுக்கு காரணமா இருக்கும். அது வந்து நாட் ஓன்லி கப்புள்ஸ் நான் எல்லாத்துக்குமே தான் சொல்றேன். ஒரு ஒரு அப்பா பையனுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னா அது வந்து ஈகோ தான். அது ஈகோ ஒண்ணு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் திஸ் இஸ் வாட் ஐ ரியலி ஃபீல்ங்கிறத எந்த ஒரு பையனும் அவங்க அப்பாட்ட சொல்றதே கிடையாது. எந்த ஒரு அப்பாவும் அவங்க பையன்கிட்ட சொல்றதே கிடையாது. அவன் வந்து ஒரு ஒரு 14 or 13 or 14 வயசுக்கு வந்துட்டான்னாலே அவனை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற மனப்பான்மைக்கு அப்பாக்கள் எல்லாருமே
வந்துடுறான். இதோட படங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து எனக்கு வந்து சில என்ன இந்த ஒரு மீனிங்ஃபுல்லா வந்து எண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ வந்து நீங்க உங்களுக்கே க்வெஸ்சன் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். நீங்க இன் கேஸ் ஒரு எந்த டைப்பான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி அது வந்து டாக்ஸிக்கா இருக்கா அப்படின்றத வந்து முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட சயின்ஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா பேபி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும்?
இல்ல இல்ல, நீ சொல்ல. இப் யூ லீவ் அவுட் எனிதிங் ஆர் இப் ஐ ஹேவ் எனிதிங் நான் சொல்றேன்.
இப்போ இது வந்து ஒரு ஒரு லிஸ்ட் தான். இதுக்கு இதை தாண்டியும் நிறைய டாக்ஸிக் சயின்ஸ் இருக்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து சில சொல்றேன். மோஸ்ட்லி வந்து இந்த டாக்ஸிக் பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட் பர்சனுக்கு நிறைய கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லி, நீ இப்படி பண்ணா இப்படி நடந்துரும், இல்ல இப்படி பண்ணா நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நம்மள கில்ட் ட்ரிப் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, அவங்க இன்கேஸ் வந்து ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்கன்னா வந்து உங்களை மணியை வச்சு கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க.
அதுக்கப்புறம்
வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன சொல்றது, ஒருத்தர் பெரியவர் பெரியவங்க, இன்னொருத்தவங்க சின்னவங்க அப்படின்னு எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. ஆனா வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து இங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு க்ரோத் உங்களுக்கு வந்து நடந்துச்சுன்னா அதை பார்த்து ரொம்ப ஜெலஸ் வந்துடும் அந்த டாக்ஸிக் பர்சனுக்கு. அது ஒரு அன்ரீசனபிளா ஒரு ஜெலஸா. அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் வந்து சுத்தமா இருக்காது அந்த டாக்ஸிக் பர்சன் கிட்ட இருந்து. நீங்க கம்யூனிகேட் பண்ண போனாலும் அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ரெஃப்யூசல் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கம்யூனிகேஷன் ஒரு பேட் வேயா வந்து போய் தான் முடியும் ஒரு டாக்ஸிக் பர்சன் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிறைய மேனிபுலேஷன், கேஸ் லைட்டிங் மாதிரி நிறைய பண்ணுவாங்க. நிறைய ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஆனா அப்படி நடக்கவே இல்லை, நீ வந்து ஹாலுசினேட் பண்ற அப்படின்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணலாம் உங்களுக்கு. உங்களை வந்து ஒரு நார்மலா ஒரு ஒரு கூட்டத்துல, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்க, இல்ல ஒரு நாலு பேர் சரௌண்ட் ஆகி இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல உங்களை பயங்கரமா புட் டவுன் பண்ணுவாங்க. உங்களை வந்து எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை நிறைய விஷயத்துக்கு பிளேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பொய் சொல்லுவாங்க. அந்த டாக்ஸிக் பர்சன் எல்லாருமே வந்து நிறைய பொய் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க அவங்கதான் கரெக்ட் அப்படின்னு இருக்கணும், எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில வந்து அவங்கதான் ரைட் அப்படின்னு நினைக்கணும்ன்றதுக்காக நிறைய பொய் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்படும். ஒரு உங்களை வந்து இன்னைக்கு ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன என்ன உங்களோட பெஸ்ட் கொடுத்தாலும் எந்த விஷயத்திலயும், உங்களோட ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும் இல்ல உங்களோட அகடமிக்ஸ் ஒரு கெரியர் விஷயத்துல, நீங்க எவ்வளவு பெஸ்ட் கொடுத்தாலும் அதுல வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இல்லாம ரொம்ப ஒரு நெகட்டிவா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மள புட் டவுன் பண்ணதான் பாப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்கேஸ் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில வரணும் அப்படின்னு நினைச்சாலும், இல்ல வந்து நீங்க அவங்க பண்றத பார்த்து எதிர்த்து க்வெஸ்சன் கேட்டாலும் அவங்க வந்து ஒரு த்ரெட்டா உங்களுக்கு கொடுத்து நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்களே தவிர அதை வந்து சால்வ் பண்ண நினைக்க மாட்டாங்க. இதை தவிர உனக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்கா பேபி?
இல்ல பேபி, நான் வந்து யோசிச்சு பாக்குறேன் இதுல இதுல என்ன விஷயத்த நான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
எவ்வளவு வந்துச்சு?
இல்ல இல்ல அப்படி என்னல, பட் நான் சும்மா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே இது பண்ணிருக்கோம், ஓகே இது பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம், அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் நான்.
அதாவது இல்ல, நம்ம மோஸ்டா வந்து எதுவும் நினைச்சு பண்ணது இல்லடா. ஒரு அந்த ஈகோனாலதான் நம்ம அந்த மாதிரி நடந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆமா ஆமா, மெச்சூரிட்டி வந்துருச்சு சித்தப்பா, அவ்வளவுதான்.
சரி ஓகே. உனக்கு ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா என்ன சயின்ஸ் இருக்கும் நீ நினைக்கிற?
நான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்போட மேஜர் விஷயமா நான் பாக்குற நம்பர் ஒன் விஷயமா நான் பாக்குறது வந்து கம்யூனிகேஷன். இப்ப இப்ப ஆப்வியஸ்லி இப்ப நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாது. நம்ம ரெண்டு பேருமே நான் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பார்க்கும்போது, ஐ கம் ஃப்ரம் அ டிஃபரண்ட் கண்ட்ரி, டிஃபரண்ட் ரிலிஜன், டிஃபரண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், டிஃபரண்ட் காஸ்ட், ஐ கம் ஃப்ரம் தட். நீயும் வந்து பார்த்தன்னா எனக்கு அப்படியே நேர்மாறான இன்னொரு ஆப்போசிட் கல்ச்சர்ல இருந்து, இன்னொரு ஆப்போசிட் காஸ்ட்ல இருந்து, ரிலிஜன்ல இருந்து, கண்ட்ரில இருந்து நீ வர. சோ நீ நானும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங். ஏன்னா நம்மளோட நிறைய விஷயங்கள்ல வந்து இப்ப வந்து நம்ம ஒரு 10 இயர்ஸா ஒன்னா இருந்துட்டோம், நம்ம 10 இயர்ஸா வி க்ரூ டுகெதர், நம்மளோட ஐடியாலஜிக்கலி வி க்ரூ டுகெதர்ன்றதெல்லாம் வந்து நம்மளை இப்ப வந்து இப்படி ஒரு கம்பேட்டிபிளா கொண்டு வந்து, பட் ஹியூமன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அவங்க வந்து ஒன்னா இருக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங். ஸோ அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய வந்து இது இருக்கும். நான் பண்றது உனக்கு பிடிச்சிருக்காது, நீ நான் பண்ற ஒரு விஷயம் வந்து உன்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம், நீ பண்ற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காம இருக்கும், பட் அதை வந்து நான் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும், நீ வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும், சி வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ஹர்ட்டிங் மீ, எனக்கு இது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, இது இது கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும்ன்றத நீ கம்யூனிகேட் பண்ணும் போதோ இல்ல நான் கம்யூனிகேட் பண்ணும் போதோ அதை அடுத்தால் கேட்டு அவங்க அதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும். சோ அப்படி செஞ்சால் மட்டுமே தான் இப்படி வந்து ரொம்ப, நான் வந்து இது ஒரு கல்ச்சுரல் விஷயமா மட்டும் சொல்லல, ஒரே காஸ்ட்ல ஒரே ஃபேமிலியில வளர்ந்த ஆளுங்களுமே வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இப்ப என்னைய மாதிரி எங்க அப்பா கிடையாது, எங்க அப்பா மாதிரி எங்க அம்மா கிடையாது, சேம் வித் யுவர் ஃபேமிலி. இப்ப நம்ம ரெண்டு பேர் இருக்க ஐடியாலஜில நம்ம அப்பா அம்மா இருக்கவே மாட்டாங்க
கண்டிப்பா.
சோ அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷன் தாக்கி இப்ப நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் வந்து எங்க அம்மாவை புரிய வச்சேன், சி யுவர் ரிலிஜியஸ் ஐ எம் நாட் ரிலிஜியஸ், யூ டூ யுவர் திங், ஐ எம் டூயிங் மை திங், ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் இன் யோர்ஸ், யூ டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மைண்ட் ங்கறத வந்து நான் கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு நான் புரிய வச்சிட்டேன். அவங்களும் ஷி வாஸ் ரெடி டு அக்செப்ட் இட். அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு பட் ஷி அக்செப்டட் இட். இந்த கம்யூனிகேஷன் தான் வேணும். இது வந்து
இல்ல கரெக்ட். நீ கம்யூனிகேஷன் பத்தி சொன்னப்போ இப்ப சொன்னல இந்த விஷயம் ரொம்ப கரெக்ட். அதாவது கம்யூனிகேஷன் மட்டும் கரெக்ட் இல்ல. இத ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து வச்சிருந்தாங்க இந்த ஒரு ஸ்டேட்டஸ், அது அது பார்த்து ரொம்பவே வந்து நம்ம கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் பேசுவோம்ல ரிலேஷன்ஷிப்ல, ஆனா அவங்க வச்சிருந்தது வந்து கம்யூனிகேஷன் மட்டும் வந்து கீ கிடையாது, கம்யூனிகேஷனுக்கு ஏத்த ரெஸ்பான்ஸும் அங்க இருந்து வரணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நீ கம்யூனிகேட் பண்ணிட்டே இருந்து அந்த சைட்ல இருந்து ஒரு எஃபர்ட்டும் இல்ல கம்யூனிகேஷனும் இல்ல அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு அர்த்தமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ கம்யூனிகேஷன் மட்டும் இல்ல முக்கியம் இல்ல.
அப்படி நடந்தா அது கம்யூனிகேஷன் கிடையாது, அது ஸ்பீச்.
மன்கி பார்த்தா அன்பிளான்டு. ஓகே, இதை தவிரையும் நிறைய விஷயங்கள் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கான சயின்ஸ் நிறைய இருக்கு. குவாலிட்டி டைம் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது
Is that like a personal attack or something?
இல்ல இல்ல இல்ல, you are finding time right.
ஆமா ஓகே.
சோ வந்து ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஒரு டைம் ஒதுக்கி நான் இதெல்லாம் செஞ்சேன் இதெல்லாம் செய்யல ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல ஒரு மீனிங் தானே. அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பயங்கரமா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது, உங்க பார்ட்னருக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு பிடிச்ச விஷயங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. சோ இப்போ இவனுக்கு வந்து உனக்கு வந்து மூவிஸ் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து வேற ஒரு விஷயத்துல மேல பெயிண்டிங் மேல இன்ட்ரெஸ்ட், ஆர்ட் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து ரெண்டு பேரும் மியூச்சுவலா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நீ என்ன வந்து பெயிண்ட் பண்ணு என்ன வேணா பண்ணு நான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பிலிம்ஸ் எடுக்க போறப்போ நீ என்னன்னா இவ்வளவு நேரம் வந்து லேட்டா வர வீட்டுக்கு நீ என்னமே பண்ணாத அப்படின்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு மீனிங் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹெல்த்தி டிஸ்அக்ரிமெண்ட், ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல் இருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்குள்ள வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பா இருக்கும். நீ இப்ப சொன்ன நம்ம ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கோம், வேற வேற பிலீஃப் சிஸ்டத்துல இருந்து வந்திருக்கோம். சோ வந்து அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ வந்து ஹெல்த்தியா கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்ஹெல்தியா வந்து நீ நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் வந்து பவுண்டரிஸ்ன்றது வந்து இவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி வித்இன் கப்பிள், நான் வந்து அப்பா அம்மா விஷயத்திலயும் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயும் சொல்றேன், ரொம்ப நோசியா இருக்க கூடாது மத்தவங்களோடது. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம விலகி நிக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட சொல்லணும் இல்ல ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ கொடுத்து அந்த பவுண்டரிஸ வந்து நம்ம மதிக்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள என்ன செஞ்சாலும் அவங்களை வந்து ஒரு அந்த அக்செப்டன்ஸ் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது தவிர வந்து அவங்க அவங்க கூட இருக்கும்போது செக்யூர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும் இருக்கணும். இல்ல அந்த இன்செக்யூரிட்டிஸ் இருக்குன்னா அது டெஃபினெட்லி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ இதெல்லாம் லைட்டா வந்து டச் பண்ணிருக்கேன் என்ன ஒரு ஹெல்தி சயின்ஸா இருக்கும் அப்படின்னு. நீங்களே வந்து கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாரும் நீங்களே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு கம்யூனிகேட் பண்ணி புரிய வைங்க. இன்கேஸ் அவங்க ரிப்ளை பேக் பண்ணி கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா நீங்க தான் அதுக்கு அடுத்து என்ன செய்யறது அப்படின்றத முடிவு பண்ணணும். வேற ஏதாவது ஆட் பண்ண விரும்புறியா கம்யூனிகேஷன் தவிர?
இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த நபர் இன்னொரு ஆளு, அவங்களுக்கும் நம்மள மாதிரியே எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கு. நமக்கு எப்படி கோவம் வருதோ அதே மாதிரி அவங்களுக்கும் கோவம் வரும். நமக்கு வந்து எப்படி ஒரு பாயிண்ட்ல நம்ம இரிட்டேட்டடா இருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் இரிட்டேட்டடா இருப்பாங்கன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம சொல்றதுதான் கரெக்ட், நம்ம நம்ம கூட இருக்கிற அந்த மத்த நபரை வந்து அவங்க ஒரு முட்டாளு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கவே கூடாது. அது ரிலேஷன்ஷிப்ஸ்ல மட்டும் கிடையாது, எல்லாமே நான் சொல்றேன். இன் ஜென்ரலே லைஃப்ல நான் அப்படி சொல்றேன். ஏன்னா நான் அப்படி இருந்திருக்கேன். நான் வந்து எல்லாரையும் வந்து கிறுக்குதியா முட்டாப்பைய அப்படி நான் வந்து நினைச்சு, ஐயோ இந்த முட்டாளுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நான் இப்ப பெரிய ஒரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்னொரு பாட்காஸ்ட்ல. சோ அதுதான், மத்த நபரை வந்து அவங்களும் ஒரு ஸ்மார்ட்டான ஆளு, அவங்களும் வந்து அவங்களும் ஒரு ஹியூமன். அவங்களுக்கும் வந்து உன்னையோட என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் கம்மியா இருக்காங்கன்னா, உன்னையோட 10 வருஷம் கம்மியா அவங்க வாழ்ந்தாலும் அவங்க அத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க. தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ், தே ஹாவ் நாலேஜ். அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதையும் நான் சொல்லுவேன். இப்போ ரொம்ப நேரமா வந்து நம்ம என்ன என்ன சொல்றது, ஏதோ வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்குற ஒரு இது மாதிரி பேசிட்டு இருக்கோம், கவுன்சிலர் மாதிரி பேசிட்டு இருக்கோம்.
கரெக்ட். சரி, இன்னும் கொஞ்சம் வந்து டைம் வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் லைட்டா கிசாமி அந்த மாதிரி மாறலாம் அப்படின்னு ஒரு சின்ன இன்டர்நேஷனல்ஜிஓ இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரீசர்ச் ஒண்ணு பண்றாங்க. அந்த ரீசர்ச்சோட பேர் நீங்க ஒரு PDF ஃபைலாவே இருக்கு. அந்த ரிசர்ச் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இத இந்த டைட்டில் ரிசர்ச் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்தியன் சினிமா அண்ட் யங் வியூவர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு ஜெண்டர் வயலன்ஸ், ஜெண்டர் அண்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேப்பர் அது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு 5 ஸ்டேட்ஸ், என்ன ஸ்டேட்ஸ்லாம் அப்படின்னா பீகார், ஜார்க்கண்ட், யூபி, ஒடிசா, சத்தீஸ்கர், இந்த 5 ஸ்டேட்டுக்குள்ளயும் போயிட்டு ஒரு 172 பேரை சாம்பிள் சைஸா வச்சு, அந்த சாம்பிள் வந்து 108 பேர் வந்து மேலு, 64 பேர் ஃபீமேல், அது வந்து வேரியஸ் ஏஜ் ரேஞ்ச்ல வந்து வச்சிருக்காங்க. கேட்டகரைஸ் பண்ணி 172 பேரை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க ரிலேட்டட் டு என்ன சொல்றது, இந்த மூவி வந்து எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு உங்க பர்சனல் லைஃப்ல, அந்த மாதிரி ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. சரியா, அதுல வந்து சில கீ ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா பர்சன்டேஜ் வைஸ் சொல்றேன். சோ வந்து இந்த ஐட்டம் சாங்ஸ் மூவிஸ்ல வருது இல்ல, அது வந்து சொல்றது அந்த அந்த மாதிரி சாங்ஸ வந்து 95% ஆஃப் த உமன் வந்து அக்ரி பண்ணிருக்காங்க. அவங்க வந்து வெளியே போய் வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல வேற எங்கேயாவது வெளியே போகும்போது 95% ஆஃப் த உமனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மென், ஸ்ட்ரேஞ்சர் மென்னால வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங் வந்து பாடி அவங்களை வந்து கால் அவுட் பண்ணி வான்னு கூப்பிடுற மாதிரி பாடி இருக்காங்க அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அடுத்து வந்து 80% ஆஃப் அந்த ரெஸ்பாண்டன்ஸ்ல, மேல் ரெஸ்பாண்டன்ஸ்ல யாருமே வந்து ஹீரோயின் இல்லாத பிலிமை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டப்போ ரீசன் வந்து வந்து ஹீரோயின் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ரொமான்ஸ் காட்டுறதுக்காக, அவங்க இருந்தாதான் என்ஜாய்மெண்டா இருக்கும், அவங்க வந்து பியூட்டி அண்ட் கிளாமரஸ் ஃபேக்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
இப்ப தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நண்பரோட படம் ஏன் ஓடலன்ட்டு, ஜில் ஜங் ஜக்கு ஏன் ஓடலன்ட்டு.
ஓகே, அதுக்கடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து 90% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ், உமன் ரெஸ்பாண்டன்ஸ்ல வந்து என்ன அக்ரி பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்டிமேட் பார்ட்னர் வைலன்ஸ் வந்து ஓகே, ஒன்ஸ் இன் அ வைல் நடந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க.
என்னது இன்டிமேட் வைலன்ஸ் நடந்தா பரவாயில்லங்கிறாங்க.
இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ்ல அவங்களை அடிச்சாங்க இல்ல ஏதாவது மேன் ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து மென் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து நாங்க அக்ரெசிவா சம்டைம்ஸ் இருக்கிறது வந்து அன்அவாய்டபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் மென் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதாவது உமன் வந்து ஒரு மூவில செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது வந்து ரொம்ப டிசைரபிளா இருக்கு எங்களுக்கு, ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சொல்லிருக்காங்க.
இந்த மொக்க மீன் ஸ்டைலி வந்து ஒரு மீன் போட்டிருந்தான்
தெரியும், அந்த யாமினி தானே, யாமினி,
யாமினி பி என்ன என்ன ஒரு ஒரு ஆம்பளை எடுத்து அவனை திருத்து, என்ன கேர்ள்ஸ் என்ன இதுவா, ரீஹாப் சென்டரா, என்ன வேற வேலை புண்டா இல்லையா அவங்களுக்கு, கிறுக்கு கூதியம்.
அதாவது ஒரு செல்ஃப்லெஸ் ஆன ஒரு பொண்ணு வந்து மூவிஸ்ல காட்டுற மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு ரியல் லைஃப்லயும் வந்ததுன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டிசைரபிளா இருக்கும், டிசைரபிளா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்ம பழைய காலத்து படத்துல எல்லாம் வந்து மௌனம் சம்மதம்னு ஒரு ஒரு உருட்டு விட்டுவானுங்கல்ல, அந்த மாதிரி என்ன சொல்லிருக்கானுங்கன்னா 30% மென் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நோ மீன்ஸ் எஸ் கேர்ள்ஸ் ஆஸ்க் ஃபார் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க பின்னாடியே போய் இவங்க ரெஸ்பாண்டே பண்ணலனாலும் வந்து நோன்னு சொல்லிட்டாலும் வந்து இவங்க வந்து அவங்க திருப்பி அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக தான் வந்து நோன்னு சொல்றாங்க, அவங்க நோன்னு சொன்னாதான் வந்து இன்னும் அவங்களை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசியிருப்பாங்க.
ஒரு நிமிஷம் இவங்க எல்லாம் படம் பார்த்த மாதிரி தெரியல, மனுஸ்கிருதி வாச மாதிரி தெரியுது.
இதெல்லாம் ஃபுல்லா பாலிவுட் மூவிஸ பாத்துருக்கு, பாத்துட்டு ரொம்ப நல்ல ஒரு பேப்பர் இது. அதாவது ஒவ்வொரு படத்தையும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. அதாவது குரூப் ஆஃப் பீப்புள உட்கார வச்சு அந்த பத்தி அந்த ரிசர்ச்சர் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டு அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடத்தி அந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரை எடுப்பாங்க, அந்த ரிசர்ச்சுக்கான ஆன்சர்ஸ். அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு நாலஞ்சு க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் மட்டும்தான். நீங்க அதுல ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்றத முதற்கொண்டு கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் நான் சொல்ல வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த பேர் வந்து ஒரு டிபேட்டே நடத்துவானுங்க. சினிமால நடந்ததுதான் வந்து நிஜ வாழ்க்கையில காட்டுற நடக்குதா, இல்ல நிஜ வாழ்க்கையில நடந்ததுதான் சினிமால காட்டுறாங்களா அப்படின்னு எல்லாம் டிபேட் பண்ணுவானுங்க. அந்த டிபேட்டுக்குள்ள போக வேணாம். ஆனா வந்து இப்போ இந்த ரிசர்ச் மூலியமா என்ன தெரிய வருது அப்படின்னா, சினிமால காட்டுறத வந்து எவ்வளவு வந்து யங் பீப்புள் வந்து ரொம்ப கேரி பண்ணிக்கிறாங்க அவங்களோட ரியல் லைஃப்ல அப்படின்றதுக்கு வந்து இந்த சின்ன ரிசர்ச் வந்து ஒரு போதுமான சான்றுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜெண்டர் வயலன்ஸை தவிர வந்து நிறைய விஷயங்கள் சினிமால வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து ரஜினி வந்து ஸ்டைலா சிகரெட் போட்டு பிடிக்கிறத வந்து பார்த்து எத்தனை யூத் கெட்டு போயிருக்காங்க அப்படின்னு நமக்கே சொல்லி தெரியும். ஏன்னா யூத் நம்மளோட அப்பா காலத்துல இருந்த ஆளுங்களும் கெட்டு போயிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சினிமா ஆன் பீப்புள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும்.
இல்ல நீ ஒரு விஷயம் சொன்ன, லைக் படத்துல நடக்கிறது ரியல் லைஃப்ல நடக்குதா, ரியல் லைஃப்ல நடக்கிறத பார்த்து படம் எடுக்கிறாங்களான்னா அது வந்து டிபேட் எல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான், ரெண்டும் தான். படத்துல நடக்கிறத பார்த்து ரியல் லைஃப் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது, ரியல் லைஃப்ல நடக்கிறத வச்சு படங்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. இது ரெண்டுமே தான், வைஸ் வாசா தான், கிவ் அண்ட் டேக் தான் அது ஆக்சுவலி.
அதாவது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த சிகரெட் எக்ஸாம்பிளை விட்டுட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது இப்போ தனுஷோட ரீசன்ட் மூவிஸ்ல வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கு, கரெக்டா? ஆனா வந்து அந்த வயலன்ஸ் எதுக்காக, அது வந்து நடந்த ஒரு கதையை தான் சொல்லியிருக்காங்க, சரியா? ஆனா இவங்க வந்து இது பேர் என்ன, இவர் தனுஷ் வந்து அருவாள் தூக்கி சண்டை வெட்டுறது இதெல்லாம் பார்த்து எத்தனை யூத் வந்து அருவாள் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் இப்பவே நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க எதுக்குன்னா அருவாளை வச்சு கேக் வெட்டினதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். சோ இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி
கார்த்திக் சுப்ராஜ் நீங்க தான் சிகரெட்டால பண்ணீங்க.
அதே மாதிரி இப்போ தனுஷ எதுக்கு வந்து அருவால் எடுத்து வெட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உண்மையான நடந்த கதை தான். அதனாலதான் இவரு எடுத்து வெட்ட வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவன் வெட்டிட்டான் அப்படின்றதுக்காக தனுஷ் என் தலைவா அப்படின்னு இவனும் வெட்டுவான். அதனால நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு படத்தை படமா பாருங்கடா, ரியல் லைஃபோட போட்டு இது பண்ணிக்காதீங்க, போட்டு மர்ஜ் பண்ணி கிரிஞ்சு பண்ணாதீங்க.
இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, படத்தை படமா மட்டும் பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம கல்ச்சர் இருக்கு. ஏன்னா நம்ம கல்ச்சர் வந்து படங்களோட ரொம்பவே ஒன்னோட ஒன்னா கலந்து போய் தான் இருக்கு. சோ வாட் ஐ வுட் சே இஸ், மேக்கர்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். மேக்கர்ஸ் வந்து என்னத்தை எடுக்கிறோம், இது வந்து மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறதுல வந்து மேக்கர்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஒரு அதாவது ஒருத்த ஒடுக்கப்பட்டவன் தன்னுடைய வழிய சொல்றதுக்கும், டே நான் பெரிய ஆண்டடா, நான் வந்து ஒடுக்கணண்டா, நான் கெத்துடா, ஒடுக்கிறது கெத்துடான்னு படம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து எந்த இதுலயுமே வந்து வெற்றிமாறன் படங்களையும் பாரஞ்சித் படங்களையும் வந்து மோகன்ஜியோட படங்களோட நம்ம இது ரெண்டும் தான், இது ரெண்டுமே ஒரே லீக்ல இருக்கிற ஜாதி வெறி படங்கள் நம்ம பார்க்கவே முடியாது. ஒருத்தன் வந்து ஒடுக்கப்பட்டவனுடைய வலிய சொல்றதுக்கும் ஒடுக்கப்பட்டவனின் பெருமை பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. காமன் ஃபேக்டர் தான் ஜாதி அங்க. ஆனா அந்த ரெண்டு ஜாதியும் எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி பண்ணுச்சுங்கிறது வேற வேற. தீஸ் ஆர் நாட் தி சேம். சோ அப்ப படங்கள் வந்து பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. வெற்றிமாறன் படங்கள், பாரஞ்சித் படங்கள் ஏன் வரவேற்கப்படுதுன்னா, மாரி செல்வராஜ் படங்கள் ஏன் வரவேற்கப்படுதுன்னா, அவங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்றத சொல்லி நிறைய இந்த ஒடுக்கும் பக்கத்தில் இருக்கிற நிறைய பேரை மாத்திருப்பாங்க. அது நிறைய பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கும். இப்படி நம்ம பண்ணது தப்பு, இப்படி நம்மளோட முப்பாட்டுங்க பண்ணது தப்பு, நம்மளோட அப்பாங்க இப்படி பண்ணது தப்புன்றத வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் அ வெரி குட் திங். ஆனா நீ அங்கிட்டு போயிட்டு மண்ணும் பொண்ணும் ஒண்ணு, பொண்ணு வந்து படத்துக்கு ஹாஃப் அன் அவர் லேட்டா வந்துச்சுன்னா நான் பால் டாயில் குடிப்பேங்கிறது வந்து கிறுக்குதித்தம். தட் இஸ் வெரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ்.
நம்ம ஊர்ல வந்து சாதி பெருமையை பத்தி பேசுறப்போ வந்து சாதி பேரை போட்டுக்கலாம், ஆனா வந்து ஒருத்தன் ஒடுக்கிட்டவன்னு சொல்றப்போ அவன் அந்த ஒடுக்குன பேரை போட ஜாதி பேரை போட முடியாது படத்துல.
ஆமா, ஏன்னா திரௌபதி படத்துல அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க என்ன வன்னிய குல சத்திரியன்னு சொல்லுவான் ஒரு சீன்ல, வேற சீ அசுரன்ல அப்படி பண்ண முடியாது. இதுல கர்ணன்ல நீ சொல்ல முடியாது, அது வந்து அந்த அவர் வந்து தேவர், அவரு தனுஷ் வந்து இது என்ன இந்த வெள்ளாளருன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. தேவேந்திர குல வெள்ளாளருன்னு நம்ம சொல்ல முடியாது, சொன்னா அது வந்து காஸ்ட் ப்ராப்ளம். இதுவே பெரிய தப்பு. இப்ப நீ வந்து யுஎஸ்ல ஒரு படம் வருது, ஹாலிவுட்ல ஒரு படம் வருது, ஒரு ஸ்லேவரியை பத்தின ஒரு படம் வருதுன்னா நீ வந்து ஒரு சைனாக்காரனை கூட்டு வந்துட்டு யூ இமேஜின் திஸ் கை இஸ் பிளாக்னு நம்ம சொல்ல முடியாது. நீ ஒரு பிளாக் ஆக்டரை தான் காஸ்ட் பண்ணி அவன் பிளாக்ங்கிறது அவங்க ஓப்பனா தான் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீடம் இங்க இன்னுமே வரல, அது வரணும்னு நான் நினைக்கிறேன்.
கரெக்ட் தான்.
இது இந்த படங்கள் எதுவுமே, சாரி ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சேன், இந்த படங்கள் எதுவுமே இந்த குறிப்பிட்ட ஆண்ட சமூகத்துக்கு எதிரான படங்கள் கிடையாது, அந்த மனநிலைக்கு எதிரானது. இதை இவனுங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, ஒட்டுமொத்தமா நம்ம ஜாதியை திட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, உன் ஜாதியில இருக்கிற இந்த மனப்பான்மை கொண்டவர்களை மட்டும்தான் திட்டுறாங்க, அவனை திருந்த சொல்றாங்க. உனக்கு அது எரியுது, உனக்கு இஃப் த ஷூ ஃபிட்ஸ் தென் யூ ஆர் ஒன் ஆஃப் தெம், ஒன் ஆஃப் தெம்.
கரெக்ட்.
அப்ப நீ உனக்காக தான் அந்த படம், நீ தான் திருந்த வேண்டிய ஆளு.
இல்ல அதான் நீ யுஎஸ்ல எல்லாம் வந்து படத்தை பத்தி பேசினல்ல, அங்க வந்து அந்த இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் அவ்வளோ டிகிரேட் பண்ணி படம் எடுத்தாலும் அந்த பொலிட்டீஷியன்ஸே அதை வந்து அவ்வளோ என்ன சொல்றது, அது அவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்து பாக்குறாங்க. இங்க இங்க பார்த்து பொலிட்டீஷியன்ஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலே பிடிச்சி ஜெயில போடுறாங்கப்பா.
அங்க வந்து காவி கலர் எல்லாம் தெரியக்கூடாது, பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா?
என்னோட கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாலே நாலு விஷயம் தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பீட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், பீட் வயலன்ஸ் ஆன் எனி பர்சன், எனி ஜெண்டர், காஸ்ட், கிரீட், ரேனவா வேணா இருக்கட்டும், அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாலிசி மேக்கர்ஸ், இந்த கவர்மெண்ட் அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து அதுக்கான லாஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு லாவை பாஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணாதான் வந்து அந்த சென்சர்ஷிப் கையில போகும். புரியுதா? இந்த இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லா பேஸ் பண்ணி தான் சென்சர்ஷிப் வந்து பண்ணணும். ஆனா நம்ம ஊர்ல வந்து அப்படி பண்றது இல்ல. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், டாக்ஸிசிட்டி, ஜெண்டர் வயலன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சென்டா வந்து மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்சர்ஷிப்ல வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு எல்ஜிபிடிக்யூ பத்தி ஒரு படம் வருது அப்படின்னு வச்சுப்போம், அதுக்கான சென்சர்ஷிப் வந்து சென்சர்ஷிப் அந்த போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த சென்சர் பண்ற அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தங்க இருக்கணும். எந்த மூவி என்ன மாதிரியான ஜானரோ அந்த மாதிரியான பர்சன் வந்து அந்த இடத்துல இருக்கணும். அது அந்த அந்த கம்யூனிட்டியோ இல்ல அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போ. ஆசிட் வயலன்ஸ் பத்தி ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த சப்பக் வந்துச்சு இல்ல, அதுக்கு ஒரு ஆசிட் விக்டிம் வந்து அந்த பேனல்ல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கதான் வந்து அனுபவிச்சிருக்காங்க, அதை வந்து அவங்கதான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அந்த இடத்துல, அது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து அவங்கதான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரி என்னதான் வந்து பாலிசி மேக்கர்ஸும் சென்சர்ஷிப் போர்டும் இருந்தாலும் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியும் வந்து இந்த யூடியூபில் சென்சர்ஷிப் இல்லாத காரணத்தினால் நிறைய விஷயங்கள் செய்வாங்க, அத வந்து தவிர்த்துக்கணும். உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு நார்ம்ஸ் வச்சுக்கோங்க. எது உங்க சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து எடுத்துட்டு போங்க. நீங்க செய்யறதுனாலதான் வந்து ஒரு தலைமுறைய வந்து அதை பார்த்து திருப்பியும் ரிப்பீட் பண்ண போகுது, வைஸ் வர்சா அது வேற விஷயம், ஆனா வந்து ரிப்பீட்டும் பண்ண போகுது. சரியா? அதனால பிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், சாங் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு. நீங்க என்ன கொடுக்க போறீங்களோ அதை வந்து நூறு என்ன ஆயிரம் வாட்டி யோசிச்சு இது சரியா தப்பா, சென்சர்ஷிப்ல எப்படி வந்து அந்த கம்யூனிட்டில இருந்து ஒரு வாய்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றனும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி வந்து ஒரு ஃபிலிம் எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டரும் வந்து அந்த ஃபிலிம் க்ரூல இன்க்ளூட் பண்ணி அவங்க கிட்டயும் சரி தப்பு எப்படின்றத வந்து பாகுபடுத்தி வந்து ஒரு ஃபிலிம் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ரெப்ரசென்ட் செய்யப்பட்ட எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் மூவிஸையும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் யூத் நம்மள மாதிரி ஆளுங்க வந்து என்னதான் படம் வந்தாலும் உங்க சுய புத்தியை கொண்டு இது கரெக்டா அது எது கரெக்ட் எது தப்புன்றத வந்து அனலைஸ் பண்ணிக்க கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நான் பெருசா சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. கன்க்ளூஷன் வந்து என்னோட பாயிண்ட் வந்து அதுதான், ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து மெயின் ஃபேக்டரா வந்து நான் கம்யூனிகேஷன் அண்ட் அதுக்கு பதில் கம்யூனிகேஷனை தான் நான் பாக்குறேன். நான் ரியல் லைஃப்ல பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கப்பல்னா வந்து எங்க அப்பா அம்மா. அவங்க வந்து தேர் அ வெரி ஸ்வீட் கப்பல். அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு தான் வந்து அவங்களோட தே ஷோட் தேர் லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர்ன்றது தான் வந்து எனக்கும் வயசுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் ஹவு வி ஷுட் பின்றது.
இல்ல நமக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி நிறைய கப்பலுக்கும் வந்து அது இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அவங்க வயசுல இருந்த கப்பலுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்தது, நம்ம வயசுல இருக்கிற கப்பலுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அவங்க.
I just wanted to mention. மத்தபடி ஹாப்பி அனிவர்சரி, ஹாப்பி 10th அனிவர்சரி,
ஹாப்பி 10th அனிவர்சரி.
அண்ட் as always I have, I am and always will be in love with you.
I love you.
நீங்க ஏதாவது சொல்லணுமா?
போட்டிருக்கோம்
நம்ம ரெண்டு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி ஸ்கிராப்புக்கு போட்டுருக்கோம். ஏன்னா வந்து அவளுக்கு கரெக்டான ரெக்கார்டிங் சிச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லி. சோ வந்து அதை நானும் ஆக்சுவலி அதான் சொல்ல வந்தேன். சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன்கேஸ் நாங்க வந்து ரொம்ப எங்களோட கதை சொல்லி போர் அடிச்சிருந்தாலோ இல்ல ரொம்ப வந்து கவுன்சிலர் மாதிரி பேசியிருந்தாலோ வந்து மன்னிச்சுக்கோங்க. We just wanted to make this.
Sorry, not sorry.
இல்ல அதுதான் we wanted to make this. ஏன்னா இந்த இந்த டாபிக் வந்து நாங்க ஒரு வாட்டி கிளப் ஹவுஸ்லயும் எடுத்து பேசணும். அப்ப வந்து நாங்க பார்த்த நாங்க கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்களான்ற மாதிரி. சோ இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம்தான் நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் வி வாண்டட் டு டாக் அபவுட் திஸ் ஈவன் இஃப் திஸ் வாஸ் நாட் என்டர்டைனிங் வி வாண்டட் டு டூ திஸ் பிகாஸ் இதுல வந்து நாங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சோம். ஐ ஹோப் வி ஹவ் டோல்ட் தட்.
அட்லீஸ்ட் ஒரு நாலு பேருக்கு போய் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்தாலோ இல்ல அதை கம்யூனிகேட் பண்ணி சரி பண்ணாலோ வில் பி வெரி ஹாப்பி. அவ்வளவுதான்.
சோ தேங்க் யூ பேபி ஃபார் கமிங் இன் அவர் பாட்காஸ்ட்.
எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் யா.
சரி, வந்ததுக்கு நன்றி, கேட்ட அனைவருக்கும் நன்றி. லவ் யூ ஆல் அண்ட் லவ் யூ பேபி.
பை பை, லவ் யூ.
சார் நண்பர்களே, வணக்கம் டா மாப்ள.
வணக்கம்ங்க.
பிக்கப் நாட்மா தயா போ.
ஆ ரொம்ப பெருமையா இருக்க.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தி டிக்டாக் அனிஸ் பாட்காஸ்ட். தேங்க் யூ.
டுடே ஐ அம் கோயிங் டு எடிட் திஸ் எபிசோட். வாட் could possibly go wrong?
டேய் ராஜா விக்டர், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, அது தம்பி விக்டர் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ராஜா விக்டர், அப்பப்ப நான் வந்து விக்டருக்கு இந்த மாதிரி காதல் கடிதங்கள் எழுத போறேன் ரெக்கார்டிங்ஸ் நடுவுல.
என்ன கடிதம்?